السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب، ما أغنى عنه ماله وما كسب، سيصلى نارا ذات لهب، وامرأته حمالة الحطب، في جيدها حبل من مسد. صدق الله العظيم. غنيت كوريا تايمار كريا شهودر هلا القرآن ويرغري وحبوديا ايند عوض تودر سورة المسد وديا பாடத்தில நாங்க இன்றைக்கு சமூகம் அளிச்சிக்கிறோம். சூரத்துல் மசத் என்ற இந்த சூரா, இது குர்ஆனுடைய சட்டங்களை பத்தியோ அல்லது ஏனைய நன்மை தீமையான காரியங்களை பத்தியோ பேசக்கூடிய ஒரு சூரா அல்ல. இது தனிப்பட்ட ரெண்டு நபர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை, அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தோட வச்சிருந்த விரோதம், இத பத்தி அல்லாஹ் பேசக்கூடிய சூரா தான் இந்த சூரத்துல் மசத். அந்த வகையில இந்த சூரத்துல் மசதுடைய ஆயத்துகளுக்கு உள்ள நாங்கள் நுழைய முன்னால ஒவ்வொரு ஆயத்துகளையும் என்ன சொல்லப்படுகிறது இந்த விஷயத்தை நாங்கள் விளங்குறதுக்கு முன்னால இந்த சூரத்துல் மசத் பற்றிய அடிப்படை தகவல்கள், எல்லா சூராக்களையும் நாங்க பார்த்து வர மாதிரி இந்த சூரத்துல் மசதிலையும் அப்படி ஒரு சில விஷயங்கள் முன்னால இருக்கு. அதுல முதலாவது இந்த சூராவுடைய பெயர் அபூ லஹப் மற்றும் அவனது மனைவியை பற்றி பேசும் இந்த சூரா. சூரா லஹப், சூரா மசத், சூரா தப்பத் என பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. இந்த சூரா சில நேரங்கள்ல நான் ஓதக்கூடிய குர்ஆன்ல அல்லது சில கிதாபுகள்ல வித்தியாசமாக இந்த சூராவுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறான். அது சூரத்துல் மசத் அல்லது சூரா லஹத், சூரா தப்பத் என்று பலவிதமான பெயர்கள் பாவிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாம் ஒரே சூராவை தான் குறிக்குது. சூரா லஹத் என்ற பெயர் வர காரணம் இந்த சூராவில அபூ லஹபுடைய வரலாறு சொல்லப்படுகிறது, அவனுடைய இஸ்லாத்துக்கு எதிரான விரோத நிலைப்பாடு சொல்லப்படுகிறது. அடுத்து சூரா மசத் அல் மசத் என்றார், அல் மசத் என்பது மரத்துடைய நாரால செய்யப்பட்ட கயிறு, நார் கயிறு. இப்ப எங்களுக்கு விளங்குற மொழியில சொல்றதா இருந்தா சணல் கயிறு, அந்த சணல் மூலமாக செய்யப்பட்ட கயிறு, அதுக்குதான் மசத்னு சொல்லப்படும். அப்ப இந்த சூராவுல மசத் என்ற வார்த்தை வருகிறது. அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் அவள் பாவிச்ச ஒரு கயிறு தான் மசத் என்று சொல்றது. அதை வச்சு இந்த சூராவுக்கு பெயர் வைக்கப்பட்டு, அல்லது சூரா தப்பத் இந்த சூராவுடைய ஆரம்பம் தப்பத் என்று ஆரம்பிக்கிறதுனால தப்பத் என்ற பெயரும் இந்த சூராவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த சூரா ஐந்து வசனங்களை கொண்டது, அஞ்சு ஆயத்துகள் இந்த சூராவில இருக்கு. அடுத்த இரண்டாவது விஷயம், இந்த சூரா எங்க இறங்கியது, இந்த சூரா மக்காவிலேயே இறங்கியது என்பது எவ்வித மாற்று கருத்துமின்றி அனைத்து அறிஞர்களினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். இதுல மாற்று கருத்து கிடையாது. குர்ஆன்ல சில சூராக்கள் எங்க இறங்கியது என்றதுல வித்தியாசமான கருத்துக்களே. உதாரணமாக சென்ற வகுப்புல சூரத்து இஹ்லாஸ் எங்க இறங்கியது, மக்காவிலேயா மதீனாவிலேயா என்று ரெண்டு விதமான கருத்துக்கள் உலமாக்களிடத்துல இருக்குது. இதுக்கான காரணம் ரெண்டு விதமான அறிவிப்புகள் வந்திருக்குது. ஒன்று யூதர்கள் நபி அவர்களிடம் கேள்வி கேட்டதாகவும், மக்காவுடைய காபிர்கள் கேள்வி கேட்டதாகவும் ரெண்டு விதமான முரண்பட்ட தகவல்கள். அந்த ரெண்டு கட்டங்களையும் இந்த சூரத்தை நபி அவங்க ஓதி காட்டினாங்க என்று அந்த ஹதீஸ்கள் வந்திருக்குது. இதை வச்சு மக்காவிலேயா மதீனாவிலேயா என்ற முரண்பட்ட கருத்துக்கள் வந்தது. ஆனால் இந்த சூரா லஹபை பற்றி உலமாக்களுடைய ஏகோபித்த இயக்க மனதான கருத்து என்னன்னு சொன்னால், இந்த சூரா மக்காவில தான் இறங்கியது. அதே போல இந்த சூரா ஃபாத்திஹாவை அடுத்து இறங்கியது என்பது பல அறிஞர்களின் கருத்தாகும். சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கி கொஞ்ச நாளைக்கு பின்னாலதான் இந்த சூரா மசத் அல்லது சூரா லஹப் இறங்கியது. அடுத்ததாக இறங்கியதற்கான காரணம், இந்த சூராவுடைய சபபு நுசூல் என்ன, இந்த சூரா இறங்கறதுக்காக இருந்த நடந்த பின்னணி நிகழ்வு என்ன. இவ்வத்தியாயம் நபி அவர்களுக்கும் அவர்களது அழைப்பு பணிக்கும் நபி அவர்களுடைய தாவத்துக்கும் எதிராக பலவிதமான கொடுமைகளையும் அடாவடித்தனங்களையும் மேற்கொண்ட அபு லஹப் மற்றும் அவனது மனைவி உம்மு ஜமீல் விடயத்தில் இறங்கியிருக்கிறது என்பது தெளிவானதாகும். ஏன்னா இந்த சூரத்துடைய அஞ்சு வசனங்களும் அபு லஹப் பற்றியும் அவனுடைய மனைவியை பற்றியும் பேசுது. எனவே இந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்துடைய கொடிய விரோதிகளாக மக்காவுடைய காலகட்டத்தில் இருந்தாங்க. அப்ப இந்த ரெண்டு காபிர்களை பத்தி, இந்த ரெண்டு பேருடைய விரோத நிலப்பாட்டை பத்தி தான் இந்த சூரா எங்களோட பேசுது. எனவே எங்களுக்கு தெரியும் இந்த சூரா இறங்குறதுக்கான அடிப்படை காரணம், இந்த சூராவை நாங்க மேலோட்டமாக ஊதுறதோட, இந்த சூராவுடைய மொழிபெயர்ப்பை நாங்க பாக்குறதோட எங்களுக்கு உடனடியாக விளங்கும், இந்த சூரா அபு லஹபுக்கு எதிராக இறங்கியது. அபு லஹப் அவருடைய மனைவி, இந்த ரெண்டு பேருடைய விரோத நிலப்பாடு முஸ்லிம்களுக்கு எதிரான, நபி அவங்களுக்கு எதிரான இந்த விரோதத்தின் காரணமாகத்தான் இந்த சூரா இறங்கியது என்று எங்களுக்கு மேலோட்டமாக விளங்கியது. எனினும் என்றாலும் இவ்வத்தியாயம் எச்சந்தர்ப்பத்தில் இறங்கியது என்பதில் பல கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்த சூரா இறங்குறதுக்கு காரணம் அபு லஹபும் அவருடைய மனைவியும் தான். அப்ப இந்த ரெண்டு பேரும் நபி அவங்க தன்னுடைய தாவத்தை முன்னெடுத்த காலத்தில இருந்து சிலை வணக்கத்துக்கு எதிராக நபி அவங்க தன்னுடைய ஏகத்துவத்தை முன்வைத்த காலத்தில இருந்து தான் நபி என்று பிரகடனம் செஞ்ச நாளில இருந்து இந்த ரெண்டு பேருடைய விரோத வேலைகள் நபி அவங்களுக்கு எதிராக பகிரங்கமாக நடந்து வந்திருக்கிறது. அப்ப ஒவ்வொரு விதமான எதிர்ப்பு நடவடிக்கைகளை இந்த ரெண்டு பேரும் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்ப இந்த ரெண்டு பேருடைய எந்த சந்தர்ப்பத்தில இந்த ரெண்டு பேரும் செஞ்ச நடவடிக்கையால இந்த சூரா இறங்கியது, எந்த குறிப்பிட்ட நிகழ்வு காரணம் என்பதை பற்றி வித்தியாசமான அறிவிப்புகள் வந்திருக்குது ஹதீஸ்கள்ல. அதுல முதலாவது குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், இன்னும் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அல் அஷீரா என்றால் குடும்பம், அல் அக்ரபீன் என்றால் மிக மிக நெருங்கிய, உங்களுடைய மிக நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க முதலாவது நீங்க ஒரு நபி என்றதை எழுதி சொல்லுங்க. அதே போல இந்த மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள இல்லையா, என்ன நபியாக ஏற்றுக்கொள்ள இல்லையா, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அல்லாஹுடைய வேதனை வர இருக்குது என்று நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க என்று நபி அவங்களுக்கு அந்த ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்து இறங்கினதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும், அல்லாஹுடைய நேரடி கட்டளை வந்திருக்குது, வரந்திர் அஷீரதகல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. இந்த ஆயத்து இறங்கினதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஸஃபா மலைக்குன்றில் ஏறி, ஸஃபா மர்வா காபாவுக்கு கிட்டால இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மலைக்குன்றுகள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கியதோட உடனடியாக ஸஃபா மலைக்குன்றில் ஏறினாங்க. உரத்த குரலில் பற்பல கோத்திரங்களை சேர்ந்த தமது உறவுக்காரர்களை கூவி அழைத்தார்கள். மக்காவில் வாழ்ந்த தன்னுடைய குடும்ப உறவுக்காரர்களான ஒவ்வொரு கோத்திரத்தையும் பேர சொல்லி அழைச்சாங்க, நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமாக கோத்திரமாக ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலையில இருந்து பெயரை சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. பொதுவாக அந்த காலத்துல வழக்கம் கொண்டு இருந்தது, முக்கியமான ஒரு விஷயம் சமூகத்துக்கு சொல்லப்படுவதுமாக இருந்தால், முக்கியமான ஒரு விஷயம் ஊர் மக்களுக்கு சொல்லப்படுவோம் என்றால், மக்காவில இருந்து ஒரு வழக்கம் என்று சொன்னால் சஃபா மலைக்கு மேல ஏறி மக்களுக்கு அந்த தகவலை சொல்லுவாங்க. அப்ப சஃபா மலைக்கு மேல யாராவது ஏறி ஒரு தகவலை சொல்றதாக இருந்தால் அது முக்கியமான ஒரு தகவல், எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு தகவல் என்று மக்கள் விளங்கி கொள்வாங்க. அப்ப அந்த காலத்துல சஃபா மலை என்றது ஒரு மீடியாவை போல மக்கள் பாதிச்சாங்க. இன்னைக்கு ரேடியோ இருக்குது, அல்லது பள்ளியில மைக்க போட்டு ஆட்கள் சொல்லுவாங்க, முக்கியமான ஒரு தகவல் ஊர் மக்களுக்கு சொல்லப்படுவோம் சொன்னால் எங்களோட பள்ளியுடைய மைக்கின் மூலமாக ஸ்பீக்கரின் மூலமாக ஊர் மக்களுக்கு அறிவித்தல் கொடுக்கப்படும். இதே போல மக்காவில இருந்த ஒரு வழக்கம் சொன்னால் அந்த ஊர் மக்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் பரிமாறப்படுவதாக இருந்தால் அந்த சஃபா மலைக்கு மேல ஏறி ஊர் மக்களை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய இந்த நேரடி கட்டளை வந்ததோட இந்த விஷயத்தை மக்களுக்கு எத்தி வைக்கணும், தன்னுடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவர்களுக்கு உபதேசம் செய்ததும் நபி அவர்கள் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதுவர், சிலை வணக்கத்தை நீங்க விட்டுருங்க, என்ன நபியாக ஏற்றுக்கொள்ளுங்க, ஏக இறைவனை வணங்கக்கூடியவங்களாக மாறுங்கன்னு சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் தாவத்து கொடுத்தாங்க. இந்த மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் உங்களுக்கு பெரும் பிரச்சனை வரும், உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அல்லாஹுடைய வேதனை உங்களுக்கு வரலாம் என்று நபி அவங்க அவங்களுக்கு தாவத்தை முன் வச்சாங்க. அப்ப இந்த கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல முன்னாக அவங்களோட முதலாவது கேட்ட கேள்வி என்னென்றால், நபி அவங்க தன்னுடைய தான் எவ்வளவு நல்ல ஒரு மனிதர், எவ்வளவு சிறந்த ஒரு மனிதர் என்று தான் அவங்களுக்கு முதலாவது எடுத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால அல்லது இந்த மலையடிவாரத்துல ஒரு கூட்டம் ஒரு படையோட உங்களோட ஊரை தாக்குறதுக்காக வந்திருக்குது, மக்காவுக்கு எதிராக படையெடுத்து ஒரு கூட்டம் ஒன்று இந்த மலையடிவாரத்துல இருக்குது என்று நான் உங்களுக்கு ஒரு மெசேஜை தந்தா, ஒரு தகவலை நான் உங்களுக்கு தந்தா, நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு சொல்லி முதலாவது கேட்டாங்க. அந்த இடத்துல இருந்த குறைசிகள், அந்த இடத்துல இருந்த நபி அவங்களுடைய உறவுக்காரர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இதுவரைக்கும் உங்களுக்கு 40 வருஷம் ஆகுது, 40 வருஷமாக உங்களை நாங்க பார்த்து கொண்டு வரோம், நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு தடவை கூட பொய் சொன்னதை நாங்க பார்த்ததே கிடையாது, நம்பிக்கைக்கு துரோகம் செய்ததை நாங்க பார்த்தது கிடையாது, நீங்க அந்த அளவுக்கு நேர்மையான நம்பிக்கையான உண்மை மட்டும் பேசக்கூடிய மனிதன், நீங்க அப்படி ஒரு தகவலை எங்களுக்கு தருவீங்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு மத்தியில இருக்காது, நாங்க ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு பின்னாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன், இந்த செளி வணக்கத்தை நீங்க உடுங்க, அல்லாஹ் மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த நபியாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சொல்ல வந்த அடிப்படை நோக்கம், சொல்ல வந்த அடிப்படை கருத்தை அந்த இடத்துல சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொன்னதோட அந்த இடத்துல மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க, உத்பா, ஷைபா, வலீத், உமையத்து பல பலர், அபு ஜஹில், அபு லஹப், எல்லாரும் வந்து அபு பாலி, எல்லாரும் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை சொன்னதோட முதலாவது வாய் திறந்தது அபு லஹப் தான். எல்லா தலைவர்களும் நீக்கிறாங்க, அபு ஜஹல்ல இருந்து அபு தாலிப் வரைக்கும் எல்லாரும் நீக்கிறாங்க, அபு லஹப் தான் முதலாவது சொன்னான், இதுக்கு தானா கஷ்டப்பட்டு எங்களை கூப்பிட்டாய், நாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி நினைச்சுதான் நாங்க வந்தோம், நாங்க நினைச்சோம் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்ல போறதாக, நீங்க இதுவரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிற இதே பலாயத்தான இப்ப நீங்க சொல்றீங்க, அதுக்குதானா நீங்க கூப்பிட்டீங்க என்று கேட்டு அபூல அந்த அபூலஹப் சொன்னா, இதற்கு தானா என்னை இங்கு அழைத்தாய், உனக்கு நாசம் உண்டாகட்டும், தப்பத் அல்லது தப்பல்ல உனக்கு நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அபூ லஹப் பதுவா செஞ்சார். செஞ்சுட்டு அந்த இடத்தை விட்டு அபூ லஹப் செய்தான் என்று கூறியவனாக அங்கிருந்து சென்றான். அபூ லஹப் அந்த இடத்துல காபிர்கள், காபிர்களுடைய தலைவர்கள், நபி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரியக்கூடியவங்க எல்லாரும் இருந்தாலும் நபி அவங்களுக்கு எதிராக வாய துறந்து எல்லாருக்கும் முன்னால இந்த கருத்தை சொன்னது அபூ லஹப் தான். அபூ லஹபுடைய இந்த செயலை கண்டித்து இந்த சூறாவ அல்லாஹ் இறக்கினான். தப்பத் யதா அபி லஹபி வதப், எப்படி அபூ லஹப் நபி அவர்களை பார்த்து உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு கை சேதம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும் என்று சொல்லி பதுவா செஞ்சானோ அல்லாஹ் திருப்பி அவனுக்கு அந்த சாபத்தை கொடுத்தான் இந்த சூறாவ இறக்கி. இது ஒரு நிகழ்வு. அப்ப எங்களுக்கு விளங்குது இந்த சூரா, இந்த அஞ்சு ஆயத்துக்களை கொண்டு இந்த சூரா எங்களை இறங்குறதுக்கான காரணம் நபி அவங்க தன்னுடைய தாவத்தை முன்வச்ச நேரத்துல அபூ லஹப் பகிரங்கமாக எதிர்த்து பேசினான். இந்த நிகழ்வை கண்டித்துதான் இந்த சூரா இறங்கியது. இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, இந்த சூரா இறங்குறதுக்கான நிகழ்வு இதுதான், காரணம் இதுதான். ஒரு நாள் நபி அவர்களிடம் வந்து அபூ லஹப், ஒரு நாள் அபூ லஹப் நேரடியாக வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. நேரடியாக வந்தார், வந்து சொன்னால் நான் உங்களது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும், சரி நீங்க இப்படி அல்லாஹ் என்றீங்க, நீங்க நபி என்றீங்க, ஒரே இறைவனு சொல்றீங்க, சரி நான் ஏற்றுக்கொண்டால், நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கான பிரதி பலன் என்ன உங்கள மார்க்கத்தாக என்று சொல்லி கேட்டான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு பிரத்யேகமாக ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, ஏழைய முஸ்லிம்களுக்கு கிடைப்பதை போன்ற கூலிதான் உனக்கும் என்று சொன்னாங்க. நீங்க நபியுடைய பெரியப்பா வாங்கிக்கலாம், நபியுடைய நெருங்கிய உறவினராகிக்கலாம், குறைசிகளுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கலாம், அப்துல் முத்தலிப்புடைய ஒரு மகனாக இருக்கலாம், நீங்க பெரிய பரம்பரை, பெரிய குடும்பம், ரோயல் ஃபேமிலி, இதெல்லாம் அல்லாஹுக்கு ஒரு பொருட்டே இல்லை. நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் அடிமையாக கருப்பராக தாழ்ந்த ஒரு குலத்தை சேர்ந்த விலால் இஸ்லாத்தை ஏற்று வந்த விலாலுக்கு என்ன நன்மையோ அதே போலதான் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலளித்தார்கள். இதை கேட்ட அபூ லஹப் சொன்னால், அதற்கு அபூ லஹப் அப்படி என்றால் எனக்கு பிரத்யேகமாக ஒன்றும் கிடைக்காதா, செல்வமும் செல்வாக்கும் பெற்று வாழும் என்னையும் மற்ற சாதாரண வர்க்கத்தினரையும் சரி சமமாக பார்க்கும் இந்த மார்க்கம் நாசமடைக என்று சொல்லி அவர் சொன்னார். அப்ப உங்களோட மார்க்கம் வந்து மனிதர்களுக்கு மத்தியில சம உடமைய பேணக்கூடிய மார்க்கம், சமத்துவத்தை பேணக்கூடிய மார்க்கம். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்துட்டால் இந்த அம்மார் இப்னு யாசிர் என்ற ஏல துஹைஸ் அர்ரூமி என்ற வந்தார் வருத்தான், இவங்கெல்லாரும் யாரு, இவங்கெல்லாரும் வேற நாட்டில இருந்து மக்காவுக்கு வந்து தஞ்சம் புகுந்த ஆட்கள். இந்த விலால் அடிமையாக இருந்தவர், இந்த ஜைதுபுல் ஹாரிசா அடிமையாக இருந்தவர், இந்த ஏழைகள் பாமரர்கள் செல்வாக்கு இல்லாதவங்க, செல்வம் இல்லாதவங்க, மூன்றாம் தரத்து மக்கள், இவங்க தான் பெரும்பாலும் உங்களோடிக்கிறாங்க. நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களோட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நானும் இவங்களோட தான் ஆயிக்கணும், கிடைக்கிற நன்மையில கூட எனக்கு ஸ்பெஷல் இல்லையா அப்படின்னு சொல்லி அபூலஹப் சொன்னார். உங்களோட மார்க்கம் இப்படி சமத்துவத்தை பேணுதென்றால் அதை எனக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது, உங்களோட மார்க்கம் நாசமடையட்டும், உங்களோட மார்க்கம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டான். அவ இந்த நிகழ்வு என்று கூறி சென்றான். அவன் இஸ்லாத்தை பார்த்து தப்பல் லிஹாத தீன், இந்த மார்க்கத்துக்கு நாசம் உண்டாகட்டும், இது ஒரு மார்க்கமாயிது என்று சொல்லி கேட்டான். அப்ப இந்த கேள்வியை எச்சரித்து அல்லாஹ் இந்த சூரத்தை இறக்கினான். இந்த மார்க்கம், இந்த தீனை பார்த்து நீ இதென்ன மார்க்கமா, இது நாசம் அடையட்டும், அழிஞ்சு போகணும் எப்படி சொன்னாயோ அதே போல இந்த நாசம், இந்த அழிவு உனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த சூறாவ அல்லாஹ் இறக்கினான். இது இரண்டாவது அறிவிப்பு. மூணாவது ஒரு அறிவிப்பு ஹதீஸ்ல வருகிறது, நபி அவர்களின் வருகையை கேள்வியுற்று அன்னாரை பார்ப்பதற்காக வெளியூர்களில் இருந்து
மக்காவுக்கு வரும் தூதுக்குழுக்களை அபூலஹப் இடைமறித்து அவர் ஒரு பொய்யர் சூனியக்காரர் என்றெல்லாம் நபி அவர்களை பற்றி தவறாக சொல்லி வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தாவத்தை பகிரங்கமாக பிரகடனம் செய்ய ஆரம்பித்த நேரத்தில் இந்த செய்தி மக்காவுக்கு உள்ள மட்டும் இருக்காம அரபு நாட்டில் இருந்த பல ஊர்களுக்கு செய்தி காட்டத்தீய போல பரவுது. மக்கா ஒரு நபி என்று வந்திருக்கிறாரா, சிலை வணக்கத்தை எதிர்க்கிறாரா, எங்களோட முன்னோர்கள் எல்லாம் முட்டாளத்தில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரா, தான் ஒரு நபி என்று சொல்றாரா, ஒரே இறைவனை வளர்ந்த சொல்றாராம் என்று சொல்லி இந்த செய்தி அரபு நாடு முழுக்க பரவுது. இந்த செய்தி கேள்விப்படக்கூடிய ஒவ்வொரு அரேபிய கோத்திரமும் என்ன செய்தன்னு சொன்னால், இந்த நபியுடைய பேச்சனாகவே இது கேட்போம் என்ன சொல்றாரு, இவருடைய கருத்துக்கள் என்ன, இவரது நிலப்பாடு என்ன என்றதை பார்க்கறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊர்ல இருந்து தூதுக்குழுக்கள் அனுப்பி வைத்தாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வரல, உதாரணமா ஒரு கபீலாவில இருந்து அந்த கபீலாவுடைய தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் படித்தவங்க நல்ல செல்வாக்குடையவங்க கவிஞர்கள் நல்ல விஷயம் விளக்கம் உள்ள ஆட்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு தூதுக்குழுவாக மக்காவுக்கு வந்து யாரு அந்த நபி என நேரடியாக அவரை பார்த்து உங்களோட நிலப்பாடு என்ன, நீங்க என்ன சொல்றீங்க, கருத்துக்கள் என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு பேசிட்டு ஊர் மக்களுக்கு விஷயத்தை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊர்ல இருந்து தூதுக்குழுக்கள் மக்காவுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்ப இப்படி மக்காவுக்கு வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தூதுக்குழுக்கள் மக்காவுக்குள்ள வந்து நபி அவர்களை நேரடியாக பார்த்து அவங்களோட பேசி குர்ஆன் ஊதுரத்தை கேட்க முன்னால முதலாவது சந்திக்கிறது அபூலஹபு தான். இந்த அபூலஹபுக்கு தெரியும், யாராவது தூதுக்குழு வெளியூர்ல இருந்து வந்து இந்த நபிய பார்த்தா அவங்க முகத்தை பார்த்ததோட விளைவிடுவாங்க, இது பொய்யனுடைய முகம் அல்ல, இவர் ஒரு நல்ல மனிதர், இந்த சிறாக்கண்ட முகம் அதை காட்டி கொடுக்கும். சிறாக்கண்ட முகத்தை பார்த்தா சிறாக்களுக்கு இந்த திறமை நீங்குது. இதுக்கு அல் சிராஃபான்னு சொல்லுவாங்க. அல் சிராஃபான்னா ஒரு ஆளுடைய முகத்தை பார்த்து ஆளுடைய குணங்களை விளங்குறது. முகத்தை பார்த்து சொல்லுவாங்க, முழிக்கிற இந்த மொழியை வச்சு விளங்கலாம் ஆளுடைய யதார்த்தம் என்ன, ஆளுடைய நடவடிக்கை எப்படி, முகத்தை பார்த்து நல்லவர், முகத்தை பார்த்து இவர் ஏமாத்துக்காரன் என்று சிலாக்களுக்கு அப்படி பார்த்த பார்வையில விளங்கும். இதுக்கு அல் சிராஃபாண்டுவாங்க. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த திறமை இருந்தது. அவங்க தன்னுடைய ஒரு பிரதேசத்துக்கு அல்லது ஒரு ஒரு பதவிக்கு ஒரு ஆளை நியமிக்க முன்னால ஆளை கூப்பிட்டு பார்ப்பாங்க, ஒரு பார்வை பார்த்த பார்வையில முடிவு செய்வாங்க, இவர் நல்லவர் தான், இந்த பொறுப்பை இவரால செய்யலாம், இவர் ஒரு நல்ல ஒரு தத்துவாதாரி என்றதை பார்த்த பார்வையில முடிவு எடுப்பாங்க. அந்த அளவு ஒரு திறமைய ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தை பார்த்தா ஆட்கள் விளங்கிக் கொள்வாங்க, இவருடைய முகம் ஒரு பொய்யனுடைய முகம் அல்ல. உதாரணமாக ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு நாள் ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறார், அவங்களுடைய அவங்களுடைய ஷேக் ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் உஸ்தாத் ஹலீல் அஹ்மத் அத்தஹாரன்பூரி, இவங்க ஒரு நாள் டில்லிக்கு பிரயாணம் போனாங்க. டில்லியில இருந்து இப்ப சஹாரன்பூருக்கு வந்து கொண்டிருக்கிறார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக வேண்டி ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இப்ப ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷனுக்கு போற நேரத்துல அங்க ஸ்டேஷன் ரொம்ப பெரிய ஸ்டேஷன். அப்ப ஸ்டேஷனுக்குள்ள போறதாக இருந்தால் அதுக்கு வேறையாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும். பிரயாணம் போறதாக இருந்தால் ட்ரெயின் டிக்கெட் அது வேற, பிளாட்ஃபார்முக்கு யாரையாவது வரவேற்க அல்லது வழி அனுப்ப போறதாக இருந்தாலும் பிளாட்ஃபார்முக்குள்ள போறதுக்கு ஒரு டிக்கெட் உண்டு. அப்ப ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்க போனாங்க. டிக்கெட் எடுக்க போனால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு சல்லியை கொடுத்தால் அவன் சொல்லிதான், நீங்க தாரது பெரிய ஒரு தாள், இத மாற்றி எனக்கிட்ட இப்ப இல்ல, மாற்றி இல்ல. அப்ப ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அப்ப நான் பெய்து உஸ்தாத கூட்டிக்கிட்டு வாரணே நான் உங்களுக்கு சல்லி தாரனே புறவது தானே. அப்ப அந்த ஸ்டேஷன்ல டிக்கெட் கொடுக்கிறவரு சரி எடுத்தார், சரி எடுத்து தலையாட்டிட்டான். அப்ப இவங்களும் பிளாட்ஃபார்முக்கு போனாங்க, பேசி உஸ்தாத வரவேற்றாங்க, அதுக்கு இதனால கூட்டிக்கிட்டு வந்தாங்க. இப்ப இவங்களுக்கு யோசனை, இப்படி பொதுவான ஒரு இடத்துல உள்ளவன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட்டிங் வேலை செய்யக்கூடியவன், யாரையும் நம்ப மாட்டான். இந்த அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஆட்கள் அடுத்த நாள் வருவாங்களான்னு தெரியாது. ஆட்களை அடையாளம் காண்றது கஷ்டம். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போகக்கூடிய இடம். இப்ப ஒரு சில்லறை கடை என்றால் ஒரு ஊட்டிக்கிட்டையும் அந்த கடையை சுத்தி உள்ள 10-15 ஊட்டு மக்கள் தான் அந்த கடைக்கு வருவாங்க. அப்ப எல்லாருக்கும் கடன் கொடுக்கலாம், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் யாருக்கு தெரியும், அந்த முதலாளிக்கு தெரியும். ஏனென்றால் குறிப்பிட்ட தொகையினர் தான் வராங்க. அப்ப ஒரு சிட்டியில ஒரு பெரிய ஒரு இடத்துல உள்ள பெரிய ஒரு கடையாய், ஒரு ஹோட்டல் கடையாயிருந்தால் அந்த கடையில உள்ள முதலாளிக்கு இப்படி கடன் கொடுக்கலாம் என்று ஆட்களை அடையாளம் வைக்கிறது, ஞாபகம் வைக்கிறது கஷ்டம். அப்ப விசேஷன் உள்ள அந்த டிக்கெட்டிங்ல இருக்கிற அவங்க வந்து நீங்க சரி பரவாயில்ல தள்ளிய பொறவு தாங்கன்னு சொல்லி தான் டிக்கெட்டை கொடுத்துட்டான். இப்ப வெக்கரியாரே போது அவங்களுக்கு யோசனை என்னன்னு சொன்னா, ஏன் என்ன எப்படி இவன் நம்பினான், ஏன் ஒரு வார்த்தையை கேட்ட நீங்க டிக்கெட்டை தந்துட்டாரு, தள்ளி பொறவு தாரண்டே சரியான தலையாட்டிட்டான். இதுக்கான காரணம் என்ன, அவங்க திரும்ப போனாங்க தள்ளி எடுத்துக்கொண்டு எடுத்துக்கிற பேரு தள்ளிய கொடுத்தாங்க. தள்ளியை கொடுத்துட்டு நேரடியாக கேட்டாங்க அவனுக்கிட்ட, சரி பாப்பா நான் இப்படி வந்து டிக்கெட் கேட்டேன், தள்ளி இல்லையான்னு சொன்னேன், பொறவு தாரதா சொன்னேன், நீ எனக்கு டிக்கெட்டை தந்துட்டாரு, நீ இப்படி யாரை நம்ப கூடாது, ஏந்த பேச்ச நீ ஏன் நம்பினாய் என்று சொல்லி கேட்டார். அந்த டிக்கெட்டிங்ல அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருந்தவன் சொன்னான், நான் இப்படி யாருக்குமே டிக்கெட் கொடுத்ததே கிடையாது, கொடுக்கறதும் இல்லை, இதே இந்த வழக்கத்திலே இல்லை, இது ஒரு சட்டத்துக்கும் முரணானது, இந்த ரயில்வே ரூல்ஸுக்கும் இது முரணானது, யாருக்கும் எப்படி கொடுக்க கூடாது. அப்ப நீ எனக்கு ஏன் தந்தாருன்னு சொல்லி கேட்டான். அப்ப சொன்னாங்க, உங்களோட முகத்தை பார்த்தேன், உங்களோட முகம் ஒரு பொய்யனுடைய முகமாக இல்லை, உங்களோட முகத்தை பார்த்து எனக்கு விளங்கிட்டது, இது ஒரு பொய் சொல்லக்கூடிய முகம், ஒரு மனிதனுடைய முகம் இப்படி. அப்ப அந்த அளவுக்கு சில ஆட்களுடைய முகத்தை பார்த்தால் ஆட்களுடைய சிவத்தை விளங்கும். அப்ப அவ்வளவுக்கு தெரியும், வெளியில இருந்து மக்காவுக்கு வரக்கூடிய ஆட்கள் நபி அவங்களை நேரடியாக சந்திச்சு முகத்தை பார்த்தால் முகத்தை பார்த்த பார்வையிலே அறவாசி புரிந்துருவாங்க, நபி அவங்களுடைய பேச்சை கேட்டால் முழுக்க புரிந்துருவாங்க, குர்ஆன் ஓதுறதை கேட்டால் உள்ளத்துக்குள்ள ஈமான் வளர்ந்துரும். இது அபூ லஹபுக்கு தெரியும், குர்ஆன்ல அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சி, நபி அவங்களுடைய பேச்சில நபி அவங்களுடைய முகத்தில நடவடிக்கைகள் ஒரு கவர்ச்சி இருந்தது. அப்ப அபூ லஹப் என்ன பார்த்தாங்க சொன்னால், வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள் இவரை சந்திக்கவே கூடாது, அதுக்காக வேண்டி வரக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தையும் முதலாவது இவன் பேசி சந்திப்பான். நீங்க எங்கிட்டு வாரீங்க, நாங்க பனு உபிஃபா, நாங்க பனு தாலபா, நாங்க பனு ஹனீஃபா, ஒவ்வொரு கூத்திலிருந்து வந்திருக்கிறோம் தூது குழுக்களாக. அவர் சொல்லுவான், நீங்க அவரை வீட்டு பார்க்க தேவையில்லை, அவர் வேற யாரதல்ல, ஏந்த தம்பீர மகன்தான், ஏந்த மகன்தான் அவரு, அவருடைய வாப்பா அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப், அவர் ஏந்த தம்பி, என்ற கூட பிறந்த தம்பிதான் அப்துல்லா, அந்த அப்துல்லாவுடைய மகன் தான் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி அவரை நீங்க நேரடியாக பேசி பார்க்கறது உண்டு, என்னை கிட்ட விஷயத்தை கேட்கறது உண்டு, நான் வந்து ஒரு அந்நியன் அல்ல, நான் வேற குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, அவர் என்னுடைய மகன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எனவே நான் சொல்றதை கேளுங்க, அவரை நீங்க சந்திக்க தேவையில்லை, அவர் ஒரு பொய்யன், ஒரு சூனியக்காரன், அப்படி ஒரு மோசமான ஆளை நீங்க சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று அபூ லஹப் வரக்கூடிய எல்லாரையும் சந்திச்சு தலையை கழுவிடுவான். பிரெயின் வாஷ். இவன் ஆட்களோட தலையை கழுவினத்தோட எல்லாரும் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வராமலேயே இடையில திரும்பி பேசிடுவாங்க. இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில், அப்படி மக்காவுக்கு வந்த ஒரு கூட்டம் அபூ லஹபின் பேச்சை கேட்டு திரும்பி சென்று விடாமல், மக்காவுக்கு ஒரு கூட்டம் வந்தாங்க, அவங்க கொஞ்சம் புத்திசாலிகள், கொஞ்சம் விஷயம் உள்ளாங்க, அவங்க சொன்னாங்க, ஒரு ஆளை பத்தி சரியா அறிவுணமாக இருந்தால் இன்னொரு ஆளு கிட்ட கேட்டு விளங்குறத விட நேரடியாக அவரை பேசி பார்ப்போம், அவருடைய முகத்தை பார்ப்போம், நடவடிக்கையை பார்க்கணும், ஆள் பேசுற பேச்சுகளை கேட்கணும், கொஞ்சம் கலந்துரையாடி பார்க்கணும், கொஞ்சம் டிஸ்கஷன் மூலமாக ஆளுடைய சிபாத்திகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவங்க சொன்னாங்க, உங்க பேச்சுக்கே நாங்க திரும்பி போக மாட்டோம், நாங்க அவரை சந்திக்காம மக்கள் இருந்து போக மாட்டோம் சொல்லி அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்தித்து தான் ஆகுவோம், நாம் அவரை சந்தித்து விட்டுத்தான் திரும்புவோம் என பிடிவாதமாக இருந்தனர். தபூலகம் பார்த்தான் விஷயம் குழம்பிட்டது, எப்படியும் இவங்க நபி அவர்கள்ட்ட போனால் எப்படியும் உள்ளத்துல மாற்றம் வரும், எப்படியும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள நினைப்பாங்க என்று இவனுக்கு தெரியும். அபூலகம் என்ன செஞ்சார் இந்த நேரத்துல, இதனை கண்ட அபூலகம் நபி அவர்களை மிக கேவலமாக திட்ட ஆரம்பித்தான். அவன் ஒரு பொய்யன், அவன் ஒரு சூனியக்காரன், ஏமாத்துக்காரன், மக்களை வழியெடுக்க கூடியவன், நீங்க போனா அவளை குழப்பிடுவான் சொல்லி மோசமாக போக பார்த்தது இவங்க. ஆனா ஏசுறது நபி அவர்களுக்கு. இதனை கேள்வியுற்ற இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போகும். யார் சூழமா இங்க ஒரு கூட்டம் வந்தாங்க, இவன் தடுக்க பார்த்தா அவங்க சந்திக்கணும்னு சொன்னாங்க. இப்ப அபூலஹப் உங்களுக்கு தான் பேசுறான். இதனை கேள்வியுற்ற நபி அவர்கள் மனமுடைந்து போனார்கள். உடனே இப்பத்தி ஆயத்து இறங்கிய அபூலஹபுடைய இந்த மோசமான நடவடிக்கையின் காரணமாக இந்த சூறாவ அல்லாஹ் இறக்கி அபூலஹபுக்கு சாபம் இட்டான். இது ஒரு அறிவிப்பு. நாலாவது ஒரு ரிவாயத்து இருக்குது. ஒரு தடவை அபூலஹப் நபி அவர்களை கல்லால் தாக்க நினைத்தான். ஒரு பெரிய கல்லொண்டு கொண்டு வந்தார், நேரடியாக அடிச்சு ஆளுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், ஒரு கல்லெடுத்து கொண்டு வந்தார். எனினும் அல்லாஹ் நபி அவர்களே பாதுகாத்தான். அபூலஹபுடைய பார்வைக்கு நபி அவர்கள் தெரியாம அல்லது கண்ண வீசக்கூடிய தைரியத்தை கொடுக்காம ஏதோ ஒரு வகையில நபி அவர்கள் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அதன் பின் நபி அவர்களுக்கு தீங்கு செய்ய முற்பட்ட அவனது கைகளை எந்த கையால கல்ல தூக்கி கொண்டு வந்தானோ அந்த கைகளுக்கு அல்லாஹ் சாபம் இட்டு அபூலஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமடையட்டும் என்று அல்லாஹ் இந்த சூரத்தை இறக்கினான். இப்படி நாலு விதமான அறிவிப்புகள் இந்த சூரா இறங்குறதுக்கான காரணமா ஹதீஸ்கள் வந்திருக்குது. ஆனால் இதுல மிக சரியான சஹிஹான ரிவாயத் முதல் அறிவிப்புல வரக்கூடிய புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் அதுதான் பிரபலமானது, மிக தெளிவானது, சஹிஹானது அதுதான். அப்ப சூரா லஹப் சூரத்துல் லஹப் இறங்குறதுக்கான காரணம் அதனுடைய வரலாற்று பின்னணி இதுதான். அடுத்ததாக இப்ப நாங்க நேரடியாக சூராக்குள்ள நுழைறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஓதுகிறேன். இது முதலாவது ஆயத். அபூலஹபின் இரண்டு கைகளும் நாசமடைக, அவனும் நாசமாகட்டும். அபூலஹபின் இரண்டு கைகளும் நாசமடைக, அவனும் நாசமாகட்டும். இதுதான் இந்த ஆயத்துடைய நீரடி மொழிபெயர்வு. அப்ப இந்த ஆயத்துல நாசமடைத தப்ப என்ற வார்த்தை ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது தப்ப, இரண்டாவது கடைசியில ஒத்தப்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப தப்ப என்று சொன்னால் நாசமடைதான், நாசமடைதல் என்ற அர்த்தம். அப்ப இவ்வசனத்தில் நாசமடைதல் என்ற வார்த்தை ஏன் இரண்டு தடவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது? தப்பத் யத அபிலஹவின், அபிலஹவுடைய ரெண்டு கைகளும் நாசமடையட்டும், அவனும் நாசமடையட்டும் என்று சொல்லி ஏன் வந்திருக்கு? அவன் ஒரே வார்த்தையில ஒரே தடவையில விஷயத்தை சொல்லிக்கலாமே. இதுக்கு காரணம் சொல்றாங்க, முதலாவது என்ன சொன்ன விடயத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அபூலஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமடையட்டும் என்ன சொன்னால் அந்த கைகளாலதான் நபியவர்களுக்கு தீங்கு விளைவிக்க முற்பட்டான் என்றதனால அவனும் நாசமடையட்டும். அப்ப அந்த நாசம் அவனுக்கு அழிவு உண்டாகட்டும் என்றதை உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுறதால அந்த விஷயம் உறுதிப்படுத்தப்படும். இது வந்து எல்லா மொழிகளிலையும் இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய நயம். உதாரணமாக குர்ஆன்ல சூரத்துல் முர்சலாத், சூரத்துல் முர்சலாத் நாங்க எடுத்துக்கொண்டால் வைலு யௌம இதில் முகஸ்ஸிபீன், அன்றைய நாளில் பொய்யர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. சூரா ஒரே சூராவில அஞ்சாறு தடவைகள், பல தடவைகள் இந்த வைலுல்லில் வைலு யௌம இதில் முகஸ்ஸிபீன் என்ற வார்த்தை பல தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சூரத்துர் ரஹ்மான் நாங்க எடுத்துக்கொண்டால்
ரப்பிகுமா துகஜிபான் என்று சொல்லக்கூடிய ஆயத் அடிக்கடி வருகிறது, திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அப்ப ஒரே விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக, ஒரே விஷயம் ஆணித்தரமாக உள்ளத்துல பதியறதுக்காக இந்த ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கம் எல்லா மொழிகள்லையும் அந்த இலக்கிய முறை இருக்குது. அதே போல குர்ஆன்ல இன்னொரு சூராலயங்களுக்கு பார்க்கலாம், சூரத்து தக்காசூர்ல கல்லா சௌபத்தாலமூன், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எதிர்காலத்திலே. சும்மா கல்லா சௌபத்தாலமூன், அப்ப சௌபத்தாலமூன் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு தடவை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, காரணம் விஷயத்தை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக. அதே போல ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, ஏன் உறுதிப்படுத்துவதற்காக. இது வந்து பொதுவாக அரபி மொழியிலே உள்ள ஒரு வழக்கம். அந்த வகையிலனா இந்த அத்தபாக் நாசமடைதல் அழிவடைதல் என்ற வார்த்தை ரெண்டு தடவை இங்க சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல, தப்பத் என்று முதல் தடவையாக, வத்தப்ப என்று இரண்டாம் தடவையாக. ஏன் தெரியுமா வந்திருக்குது? முதல் வார்த்தை நாசமடைவானாக என்ற சாபத்தையும், இரண்டாம் வார்த்தை அச்சாபம் பழித்துவிட்டது என்ற பயனிலையையும் குறிக்கிறது. முதலாவது வார்த்தை இருக்குது தப்பத் யதா அபி லஹபின், அபூலஹபுக்கு நாசம் உண்டாகட்டும், அபூலஹபுக்கு அழிவு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தவிக்கிறான். அழிவு உண்டாகட்டுமாக, நாசமா போவானாக என்று சொல்றான். இந்த காபத்தின் அடிப்படையில் அபூலஹப் அழிந்து போய்விட்டான் என்று அது வந்து பயனிலையை அதுக்கு பின்னால காட்டுறது. விஷயம் நடந்துட்டது, அல்லாஹ் சாபம் விட்டா அந்த சாபம் நடந்துட்டது என்றுதான் அந்த வத்தப்ப என்ற வார்த்தை குறிக்குது. அடுத்ததாக இந்த ஆயத்துல அபூலஹபின் கைகள், தப்பத் யதா அபி லஹபின், அபூலஹபுடைய ரெண்டு கைகளும் என்று கைகள் மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? அதுக்கு முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால், முதலாவது மனிதனுடைய பெரும்பாலான செயல்கள் அவனது கைகளின் மூலமே வெளிப்படுகின்றன என்பதனால். பொதுவாக மனிதன் ஒரு விஷயத்தை வாயால பேசினாலும் அல்லது தன்னுடைய கால்களால நடந்தாலும் முழு உடல் உறுப்புகள் சேர்ந்து செஞ்சாலும் மனிதனுடைய கைகள் தான் அதை செஞ்சது என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய முறை அரபுல இருக்குது. குர்ஆன்ல நிறைய ஆயத்துக்கள்ல இந்த விஷயத்தை எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் அவரிடத்துல சொல்றான், மனிதனே உனக்கு இந்த தண்டனை, இந்த பிரச்சனை செய்யாமத்துல வாழ்க்கை காரணம் என்ன தெரியுமா? உலகத்துல உன்னுடைய கைகள் முற்படுத்தி செய்த தீமைகள் தான். இப்ப மனிதனால தீமை வந்து எல்லா காலையும் நடந்திருக்குது, வாயால நடந்திருக்குது, கண்ணால நடந்திருக்குது, காதால நடந்திருக்குது, காலால நடந்திருக்குது, முழு உடல் உறுப்புகளும் சேர்ந்து நடந்திருக்குது. எல்லாத்தாலையும் பாவம் நடக்கும். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான், உன்னுடைய இரு கரங்கள், உன்னுடைய ரெண்டு கைகளாலும் நீ செய்த தீமைகளின் பலனாக உனக்கு தண்டனை தரப்படுகிறது. இப்ப மனிதனுடைய முழு உடம்பும் ஒரு காரியத்தை செஞ்சாலும் கைகள் செய்ததாக சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய முறை அரபுல இருக்குது. அதே போல வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், இது வந்து குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு விஷயம். பிமா கஸபத் ஐதின்னாம், பிமா கஸபத் ஐதின்னாம், பிமா கஸபத் ஐதீக்கும். குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய இடங்கள்ல வருகிறது. பிரச்சனைக்கான காரணம் என்ன? உங்களுடைய கைகள் தேடிக்கொண்டதுதான். இப்ப மனிதனுடைய பாவங்கள் என்பது ஒவ்வொரு எல்லா உறுப்புகளாலையும் பாவம் நடக்கும். உள்ளத்துல இருந்து பார்வை, சிந்தனை, கேள்வி, பேச்சு, நடை எல்லாத்தின் மூலமா பாவம் நடக்கலாம். ஆனா கைகள் மட்டும் செஞ்சதாக சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. ஏன்னா பெரும்பாலான செயல்கள் கைகளால செய்யப்படுகிறது என்றதனால். இப்படி குர்ஆன்ல நிறைய ஆயத்துக்கள் எங்களுக்கு பார்க்கலாம். அந்த வகையில தான் இந்த இடத்திலையும் அபூலஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமடையுக என்றால், ரெண்டு கைகளுக்கு மட்டுமல்ல நாசம், முழு அபூலஹபுக்கும் நாசம் உண்டாகட்டும், அபூலஹப் நாசமடைவானாக என்றுதான் இங்கு அர்த்தனையுடைய இந்த பதுவா வந்து கைகளுக்கு மட்டும் அல்ல. எனவே கைகள் என்ற இந்த வார்த்தையின் மூலம் மனிதனுடைய முழு உடம்பும் தான் இங்க நாடப்படுகிறது. கை என்ற வார்த்தையின் மூலம் முழு உடம்பும் நாடப்படுகிறது. அடுத்ததாக இந்த அபூலஹப் யாரு, இந்த அபூலஹபுடைய ஐடென்டிட்டி என்ன, இவனுடைய பயோடேட்டா என்ன, அபூலஹப் யாரு, இவனுக்கும் நபி அவர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன, அபூலஹபை பத்தி நாங்க விளங்கிக் கொள்ளணும். அபூலஹப் நபியவர்களின் பெரிய தந்தையாக இருந்தார். அப்துல் முத்தலிபு கிட்டத்தட்ட 12 அல்லது 13, இதில் சில ஆட்கள் 14-15 பிள்ளைகள் இருந்தாங்க. அப்துல் முத்தலிப் மக்காவுடைய ஒரு பெரிய தலைவராக இருந்தாரு, நபி அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிபுக்கு கிட்டத்தட்ட 11 ஆம்பளை பிள்ளைகள் அல்லது 12 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. அப்துல் முத்தலிப் இவருடைய ஆம்பளை பிள்ளைகள் ஒரு ஆள் தான் இந்த அபூலஹப் என்பவன். அதே போல அபூ தாலிப், அப்பாஸ், ஹம்சா, ரசூலுல்லாஹ் வாப்பா, அப்துல்லா, இவங்க எல்லாரும் அப்துல் முத்தலிபுடைய ஆம்பளை பிள்ளைகள். இந்த அப்துல் முத்தலிபுடைய ஆம்பளை பிள்ளைகள்ல ரெண்டே ரெண்டு பேரு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒன்று ஹஜ்ரத் ஹம்சா, அடுத்தது அப்பா. இந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சியமார்கள். ஹம்சா, அடுத்தது அப்பா, இந்த ரெண்டு பேரும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்த எல்லாரும் இன்னும் சில ரிவாயத்துக்கள் 3 பேர் ரெண்டு வந்திருக்குது. அடுத்த எல்லாரும் காத்திராகத்தான் இருந்தாங்க. அதுல அபூ தாலிப் நபி அவர்களுக்கு பெரிய உதவியாக இருந்தாரு. அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை என்றாலும் நபி அவர்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி உத்தாசையாக இருந்தாரு அபூ தாலிப். இதுக்கு எதிராக அபூ லஹபை எடுத்துக்கொண்டால், இந்த அபூ லஹப் நபி அவர்களுடைய பெரியப்பா, வாப்பாடனானா. இந்த அபூ லஹப் வந்து நபி அவர்களுக்கு முடியுமான எல்லா விதமான அமைப்புகளையும் நபி அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர் தான் நபி அவர்களுடைய பெரியப்பா இந்த அபூ லஹப். எனவே அபூ லஹப் என்பது ஒரு அந்நிய ஆள் அல்ல, வெளியூர் ஆள் அல்ல, அல்லது வேற குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, நபி அவங்களுடைய பெரியப்பா தான். பெரியப்பா மட்டுமல்ல, பக்கத்து வீட்டுக்காரனாகவும் இருந்தார். மக்காவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எந்த வீட்டுல வாழ்ந்தார்களோ அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு அடுத்த வீடு தான் அபூ லஹப், உம்மு ஜமீல், இந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க. அடுத்த வீடு, அப்ப அடுத்த வீடு பக்கத்து வீட்டுக்காரர் என்ற ஒரு நெருக்கம் நீக்குது, பெரியப்பா என்ற இன்னொரு நெருக்கம் நீக்குது. அது மட்டுமல்ல, இன்னொரு நெருக்கம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ருக்கையா, உம்மு குல்சூம், இந்த ரெண்டு பேரையும் திருமணம் முடிச்சிருந்தது அபூ லஹபுடைய உத்துபா, உத்தைபா என்ற ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள். எனவே குடும்ப உறவும் டீக்குது. அபூ லஹப் நபியருடைய பெரியப்பா அது ஒரு விஷயம், பக்கத்து வீட்டுக்காரர் இன்னொரு விஷயம், தங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடிச்சு கொண்டாங்க, சம்பந்தி என்ற அடிப்படையிலையும் நெருங்கிய உறவு இருக்குது. அந்த அளவுக்கு மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உறவு கொண்டவர்தான் இந்த அபூ லஹப் நபி அவர்களுக்கு. என்றாலும் மிகப்பெரிய விரோதியாக இருந்தார். இந்த அபூ லஹபுடைய பெயர் என்னன்னு சொன்னால், அவனது இயற்பெயர் அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல் உஸ்ஸா என்பதுதான். உஸ்ஸா அந்த காலத்துல இருந்த பிரபலமான ரெண்டு சிலைகள், அல்லாத்து வல் உஸ்ஸா, பிரபலமான ரெண்டு சிலைகள். அல்லாஹுடைய அடிமை அப்துல்லா என்று நாங்க சொல்ற மாதிரி அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவுடைய அடிமை என்றும் பெயர் வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இந்த காலத்துல இருந்தது. அந்த வகையில இந்த அபூ லஹபுடைய பெயர் வந்து அப்துல் உஸ்ஸா. அப்ப இவனுக்கு அபூ லஹப் என்ற பேரு வர காரணம் என்ன, அபூ லஹப் என்று ஏன் சொல்லப்படுகிறது? இதுக்கான காரணம் என்ன சொன்னால், தீ கொழுந்தை போன்ற, இப்ப நெருப்பு பத்திரலே தேடி அந்த நெருப்புடைய தீச்சுவாலை, அந்த தீ கொழுந்து எந்த அளவுக்கு சோப்பாக, செம்மஞ்சளாக, எவ்வளவு அழகாக இருக்குமோ இதை போலதான் அபூ லஹபுடைய முகமும் இருந்தது. தீ கொழுந்தை போன்ற அவளது சிவந்த கண்ணங்களையும் வசீகரமான முகத்தையும் பார்த்த மக்கள் அவனை அபூ லஹப் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கலாய். அபூ லஹப் என்பது இவனுடைய பட்டப்பெயர். இந்த அந்த அளவுக்கு சிவந்த முகம் கொண்டவனாக, நல்ல அழகான தோற்றம் கொண்டவனாக, சிவந்த கன்னங்களை கொண்டவனாக அபூ லஹப் இருந்தான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அழகானவனாக இருந்தான். எனவேதான் அபூ லஹப் என்ற ஒரு பட்டப்பெயர் இதனுக்கு வைக்கப்பட்டது. இதுவும் வந்து பொதுவாக அரபிகளிடத்தில் இந்த வழக்கம் இருக்குது. யாருக்காவது ஒரு பட்டப்பெயர் வைக்கிறதாக இருந்தால் அதுக்கு முன்னால அபு என்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்வாங்க. உதாரணமாக அபு ஹுரைரா, இவருடைய பேர் வந்து அப்துல் ரஹ்மான். அபு ஹுரைரா நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க தாலீம் வாசித்தால் வீட்டு தாலீம்லயோ பள்ளியிலேயோ அபு ஹுரைராவுடைய பேர் வராமிக்காரு. அந்த அளவுக்கு அதிகமான ஹதீஸ்கள் அறிவித்தவர். இந்த அபு ஹுரைரா என்றது இவருடைய பட்டப்பெயர். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பாக்குறாங்க, ஒரு பூனை குட்டியோட இவர் விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு பூனைக்குட்டி. இமாம் புகாரி தன்னுடைய கிதாபுல் குனாவில் அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைராவுக்கு ஒரு பூனைக்குட்டி இருந்தது. அது பகல் நேரத்துல அதோட விளையாடுவாரு, இரவு நேரத்துல மரம் ஒன்றுல ஏற்றி வச்சிருவாரு. இத நபி அவங்க கண்டு, யா அபா ஹிர், யா அபா ஹுரைரா, ஹிர் என்றா பூனை, ஹுரைரா என்றால் பூனை குட்டி, பூனை குட்டியின் தந்தை. இந்த அபு என்ற வார்த்தை தந்தையை குறிக்குது. ஆனால் எல்லா இடத்திலையும் தந்தை என்ற அர்த்தம் அல்ல. அபு ஹுரைரான்னு சொன்னால் இந்த இடத்துல அது ஒரு பட்ட பேராக நபி அவங்க வச்சாங்க. பூனைக்கு சொந்தக்காரன், பூனை உடையவன் என்ற அர்த்தம். அதே போல சில ஆட்களுக்கு சில ஹதீஸ்கள் வரும், யா அபல் பகுல், வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தால், யாருக்கா தொந்தி கொஞ்சம் கூட போட்டு இருந்தால் அபுல் பகுல்னு சொல்லுவாங்க. வயிற்றின் தந்தை என்ன தெரியுமா அர்த்தம், வயிறு பெருத்தவரே என்று சொல்லி இப்படியான பேரு வைக்க பட்ட பேர் வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் வரதிகள் இருந்தது. அந்த வகையிலதான் அபு லஹப், லஹப் சொன்னால் கொழுந்து தெரியக்கூடிய நெருப்பு, தீ கொழுந்து, சுவாலை, தீ சுவாலை, இதுக்குத்தான் லஹப்னு சொல்லப்படும். அப்ப அந்த லஹப் எந்த அளவுக்கு சிவப்பு நிறமாக, செம்மஞ்சள் நிறமாக, இவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதை போலதான் இவருடைய முகம் என்றதுனாலதான் இவருக்கு அபு லஹப் என்ற பட்டப்பெயர் வந்தது. அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று வருகிறது, இவனுடைய இயற்பெயரை குர்ஆன் சொல்லாம பட்டப்பெயரை ஏன் இங்க சொல்லி காட்டுது? இந்த அபு லஹப் சொல்லக்கூடிய வார்த்தை அவன் அழக எடுத்து சொல்லுது, அவன சிறப்பை எடுத்து சொல்லுது. இவ்வளவு வசீகரமான ஒரு ஆள், இவ்வளவு ஹேண்டமான ஒரு ஆள். அப்ப அவனுடைய அந்த அழக குறிக்கக்கூடிய பெயரை குர்ஆன் என்று சொல்லி காட்டுது. அவனது பட்ட பெயரை அல் குர்ஆன் குறித்து சொல்ல காரணம் என்ன? இதுக்கான பதில் என்ன சொன்னால், அப்துல் உஸ்ஸா, அதாவது உஸ்ஸா என்ற கடவுளின் அடிமை என்ற அவனது இயற்பெயர் இணை வைத்தலை குறிக்கிறது. அப்ப உஸ்ஸாவின் அடிமை, உஸ்ஸாவின் அடிமை என்றுதான் இந்த அப்துல் உஸ்ஸா என்ற வார்த்தை குறிக்குது. அப்ப இணை வைத்தலைத்தான் அவனுடைய பெயரை குறிக்குது. அப்ப இணை வைத்தல குறிக்கக்கூடிய அந்த பெயரை குர்ஆன் சொல்லி காட்டுறது நியாயம் இல்லை. அல்லாஹுடைய பார்வையில எல்லா மனிதர்களும் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அடிமைகள், இபாதுல்லா, அபீதுல்லா, அல்லாஹுடைய அடிமைகள் தான் எல்லா மனிதர்களும். அது காபிர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் அல்லாஹுடைய அடிமைகள். அல்லாஹுடைய அடிமைகள், என்னுடைய அடிமைகள் என்று மனிதர்களை வர்ணிக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து அப்துல் உஸ்ஸா என்று சொல்றது நியாயம் இல்லை. எனவேதான் அவருடைய இயற்பெயரை குர்ஆன் சொல்லாம அவருடைய பட்டப்பெயர் இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்குது. இது முதலாவது காரணம். அடுத்தது, இவனுடைய இயற்பெயர் அப்துல் உஸ்ஸா என்று இருந்தாலும் பொதுவாக இவனுடைய குடும்பத்திலையும் இவனுடைய ஊரிலையும் மக்காவிலையும் இவனுடைய பெயர் பிரபலம் அபு லஹப்னு சொல்லித்தான். உதாரணமாக அபு ஹுரைரா போல எங்களுக்கு இதுவரைக்கும் அபு ஹுரைரா என்ற சஹாபியிட பெயர் வந்து அப்துல் ரஹ்மான் இடத்துல நாங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவருடைய பெயர் வந்து அப்துல் ரஹ்மான், அவருடைய பட்ட பெயர் தான் அபு ஹுரைரா என்பது. அந்த சிலாக்கள் உதாரணம் எங்களுடைய ஊர்லேயே நினைப்பாங்க, அவருடைய பெயரை சொல்லி இந்த ஹாஜியாரண்டா யாருக்குமே விளங்காது. அவருக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கும் ஊர்ல, சிலாக்களுக்கு ஊர்ல அந்த ஹாஜியாருக்கு ஒரு பட்ட பெயர் உண்டு. அந்த ஹாஜியாருடைய பட்டப்பெயரை சொன்னா தான் ஊர் மக்களுக்கு தெரியும். யாராவது வெளியூர்ல இருந்து, உதாரணமா யாரும் வெளியூருக்கு போனால் அல்லது தன்னுடைய சொந்தக்காரர்கள் வெளியிருப்பாங்க, நண்பர்கள் வெளியிருப்பாங்க, அவங்களோட பலகரணத்தைக்கு பேரு என்னன்னு சொல்லி கேட்டால் இவர் என்ன உண்மையான பேரை தான் சொல்லுவாரு. உதாரணமாக அப்துல் அசீஸ் என்றார், அப்துல் அசீஸ் எல்லாம் பேர சொல்லுவார், அப்துல் அசீஸ் ஹாஜியா. இப்ப அவரு ஊருக்கு வந்து அவர் வீட்டை தேடி கொள்வாரா, ஒரு கல்யாணத்துக்கோ விருந்துக்கோ வாரா, அவங்க வீடு சரியா தெரியாது, ஒரு கடைகிட்ட நிபாடி கேட்கிறாரு, அப்துல் அசீஸ் ஹாஜியார் ஊர் எங்க, கடைக்காரர் சொல்லுவாரு அப்படி ஒரு ஹாஜியார் எங்கட ஊர்லயே இல்லை, அப்துல் அசீஸ் ஹாஜியார் எங்கட ஊர்ல யாருமே இல்லை, ஏண்டா அந்த ஊர்ல அந்த பேரை யாரும் அவருக்கு பாவிக்கிறாங்க. அப்ப செவுத்து ஹாஜியார் அல்லது கோடிக்கடை ஹாஜியார் இப்படி என்னமான ஒரு பட்ட பெயரை சொன்னால்தான் இந்த ஹாஜியாரான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அத போல இவனுடைய உண்மையான பெயர் அப்துல் உஸ்ஸா என்று இருந்தாலும் அபு உலஹப் என்ற பட்ட பெயரை கொண்டுதான் பிரபலமாக இருந்தான். எனவே பிரபலமான வார்த்தையை வச்சு குர்ஆன் அவனுடைய விஷயத்தை சொல்லு. மூணாவது விஷயம், அவன் பெருமையாக நினைக்கும் பட்ட பெயர் அவனது அழகை அல்ல. இப்ப நாங்க முன்னால பார்த்தோம் இந்த அபு உலஹப் என்ற இந்த பட்ட பெயர் அவனுக்கு வர காரணம் அவனுடைய அழகுதான் காரணம். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த அபு உலஹப் என்ற பெயரு உனக்கு வைக்கப்பட்டது அழகுக்காக நீக்கலாம், ஆனால் உன்னுடைய நடத்தையினால நீ நரகம் நுழைவாய் என்ற காரணத்தினாலதான் நீ அபு உலஹப் என்று அல்லாஹ் இந்த இடத்துல திருப்பி சொல்றான். அவன் பெருமையாக நினைக்கும் பட்ட பெயர் அவனது அழகை அல்ல அழிவையே குறிக்கிறது என்று சிலேடையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலேடை வார்த்தைகள் சொல்லி தமிழ்ல அதுக்கு எல்லா எல்லா மொழிகளிலே அந்த வார்த்தை எழுதிக்குது. ஒரு வார்த்தை வித்தியாசமான ரெண்டு அர்த்தங்களை கொடுக்கும், முரண்பட்ட ரெண்டு அர்த்தங்களை ஒரே வார்த்தை சில நேரங்களில் கொடுக்கும். செலாவுக்கள் சூழ்ச்சியாக அல்லது தந்திரமாக பேசக்கூடிய ஆட்கள் பெரும்பாலும் சிலேடையாக பேசுவாங்க. சிலேடை வார்த்தைகள் சிலேடை பேச்சுக்கள் சொன்னால் ஒரு விஷயத்தை புகழ்ந்து சொல்ற மாதிரி சொல்வாங்க, ஆனால் அவருடைய நோக்கம் அந்த ஆளை கேவலப்படுத்துறது, அந்த ஆளை கேவலப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, ஆனா நோக்கம் ஆளுடைய புகழை எடுத்து சொல்றது, ஆனா பேசுற வார்த்தை உண்டுதான். அப்ப அபூலகம் அந்த வார்த்தை மக்கள் இந்த பட்ட பேரை வைக்கிறதுக்கு காரணம் அவனுடைய அழகாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த சூராவுல, அபூலஹப் என்ற இந்த பட்ட பெயர் உனக்கு வைக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா, நீ லஹப் அதாவது கொழுந்து தெரியக்கூடிய நரகத்துக்குள்ள நீ நுழைவாய், எனவேதான் நீ அபூலஹப் என்று அல்லாஹ் அதே பட்ட பெயரை திருப்பி அவனுக்கு அடிக்கிறான். உதாரணமா தமிழ்ல சொல்லுவாங்க, சில ஆங்கில பாராட்டி பேச நேரத்துல சில நேரங்கள்ல சில மேட பேச்சுக்களை பேசுவாங்க ஆட்கள், எங்களுடைய உதாரணம் எங்களுடைய தலைவர் எங்களுடைய அரசியல்வாதி அறிவில்லாதவன் என்று சொல்லிடுவாங்க சில ஆட்கள், சும்மா ஜோக்குக்காக இப்படியும் பேசுவாங்க சில ஆட்கள், இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவில்லாதவன் என்று சொல்லிடுவாங்க சில ஆட்கள். அப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்கள் ஆச்சரியமா பேசுறோம், அப்படியே தலைவரை மேடையில வச்சுக்கொண்டு அமைச்சரை மேடையில வச்சுக்கொண்டு அறிவில்லாதவர்கள் சொன்னா எந்த கோபம் வரும், அத எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க, அதுக்கு பின்னால இந்த பேச்சுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அப்ப அறிவில்லாதவன் என்ற வார்த்தைய ரெண்டு முறை எங்களுக்கு பாவிக்கிறான், ஒன்று இருக்குது அறிவு சக இல்லாதவன் அறிவில்லாதவன், அறிவு சக இல்லாதவன் அறிவில்லாதவன் அதாவது அறிவிலி என்ற அர்த்தம், அறிவில்லாதவன் புத்தி இல்லாதவன் இப்படியும் அந்த வார்த்தையை சொல்லலாம், எனவே அறிவில்லாதவன். இன்னொரு முறையில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எடுக்கலாம், அது என்னன்னு சொன்னால் அறிவில், அறிவு சக இல் அறிவில் ஆதவன், ஆதவனடா சூரியன், ஆதவனடா சூரியன் அறிவில், அறிவிலே ஆதவன் அறிவில்லாதவன் எங்களுடைய தலைவர் அறிவில கல்வித்துறையில சூரியனை போன்றவர். அப்ப இந்த அறிவில்லாதவன் என்ற வார்த்தை பொதுமக்களுக்கு கேட்டத்தோட கேவலமான வார்த்தை மாதிரி விளங்கும், ஆனா கொஞ்சம் படித்த மக்கள் அந்த இடத்துல இருந்தா விளங்கிக் கொள்வாங்க, இவர் அறிவில்லாதவன் அறிவிலி என்று சொல்ல வரல, இவர் அறிவில் ஆதவன், இவர் அந்த இவருடைய கல்வியில படிப்புல அறிவில சூரியனை போல பெரியான் என்று அவர் புகழ்றார். அவன் இப்படியான வார்த்தைகளுக்கு தான் சிலேடை வார்த்தைகள் சிலேடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப குர்ஆனையும் அல்லாஹ் என்ன சொல்றாருன்னால், இந்த அபூலஹப் என்ற வார்த்தையை நீ பெருமையா நினைக்கிறியா, இது உண்ட பெருமையை சொல்லல, உண்ட அழகை எடுத்து சொல்லல, நீ நரகம் நுழைய இருக்கிறாய், கொழுந்து விட்டு தெரியக்கூடிய அந்த நரகத்துல நுழைய போறாய், அதுதான் உனக்கான தங்குமிடம், எனவேதான் நீ அபு லஹப் என்று அல்லாஹ் திருப்பி அடிக்கிறான். அந்த அர்த்தத்துல இந்த அபு லஹப் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த அபு லஹப் நபியவங்களுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன, அபு லஹபின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்ன, நபியவர்கள் தனது தம்பி மகன் என்பதனையும் மறந்து இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்கள் முதல் அவர்களை எதிர்ப்பதிலும் துன்புறுத்துவதிலும் மும்முரமாக ஈடுபட்டு வந்தார் இந்த அபு லஹப். அவன் நபியவங்களுக்கு எதிராக செஞ்ச சில வேலைகள், ஆரம்ப நாட்களில் நபியவர்கள் ஹஜ்ஜிக்காக மக்கா வந்திருக்கும் ஒவ்வொரு கோத்திரத்தினரின் கூடாரங்களுக்கும் சென்று தனது அழைப்பை முன்வைப்பார்கள். நான் ஒரு நபி வந்திருக்கிறேன், என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மக்காவாசிகள் ஏற்றுக்கொள்ள முன்வாராங்க, இல்ல நீங்க யாராவது என்ன நபியாக ஏற்றுக்கோங்க, உங்களோட ஊருக்கு கூட்டிக்கிட்டு போங்க, அந்த ஊர்ல நீங்க எனக்கு அடைக்கலம் தாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்காக வேண்டி மினாவுல கூடாரம் என்று தங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கோத்திரம், அந்த காலத்துல ஹபீலா ஹபீலாவா, இந்த காலத்துல பொதுவாக குரூப் மாதிரி ஒவ்வொரு நாட்டு மக்கள் குரூப் குரூப்பாக மினாவுல ஒவ்வொரு இடத்துல தங்கிக்கிற மாதிரி அந்த காலத்துல கபாயில்களாக மினாவில தங்கி இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு கூடாரத்துக்கும் ஒவ்வொரு ஹபீலாவுக்கும் பேசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்பாங்க. என்னுடைய ஹத்தா உபல்லிக கலாம் அல்லாஹ், அல்லாஹுடைய கலாமனால் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக எனக்கு பாதுகாப்பு அடைக்கலம் தரக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி நபிய வந்து ஆட்கள்கிட்ட கேட்பாங்க. இப்படி நபிய ஒவ்வொரு கூடாரம் கூடாரமாக முன்னால தாவத்தை கொடுத்துக்கிட்டு போவாங்க. அபூலஹபுடைய வேலை பின்னால வந்து கொண்டிருப்பாங்க. அப்பொழுதெல்லாம் நபியவர்களை பின்தொடர்ந்து வந்த அபு லஹப், இவரை நம்ப வேண்டாம், இவர் ஒரு பொய்யர் சூனியக்காரர், நான் வேற யாரும் அல்ல, இவரை பத்தி நான் தெரியாம பேசுறேன்னு நீங்க எனக்கு வாணம். நாங்க அப்படியே பாக்குறேன், ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள் விமர்சனம் செய்யறாரென்றால் விமர்சனம் செய்யக்கூடியவருக்கு இவரை பத்தி எந்த அளவுக்கு தெரியும் என்றதை தான் அவனு சொல்ற கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்வோம், அவன் சொல்ற கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்வோம். அப்ப அபூலஹப் சொல்லுவாரு, நீங்க என்ன வேற யாரோட நினைக்க வேணாம், எனக்கும் அவருக்கும் சொந்த பிரச்சனை இல்ல, வீட்டு பிரச்சனை இல்ல, காணி பிரச்சனை இல்ல, குடும்ப பிரச்சனை இல்ல, எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் எந்த தம்பீர மகன் தான், எந்த பக்கத்து வீட்டுக்காரர், அவர் எந்த சந்தந்தி, அப்படி இருந்தும் அப்படி இருக்கிறதால எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், இவர் ஒரு பொய்யர், இவர் ஒரு சூனியக்காரர், ஒரு ஏமாற்றுக்காரர் என்று அபூலஹப் நபியவங்க எந்தெந்த இடத்துல நின்று தாவத்து கொடுப்பாங்களோ அந்த இடத்துல நபியவங்க போனத்தோடு அபு லஹப் வந்து அதுக்கு எதிரான தாவத் முன்வைக்கப்படும். நான் இவரை பற்றி நன்கறிவேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். இது அபு லஹபுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள்ல ஒன்று. அடுத்த இரண்டாவது, மக்காவுடைய சந்தைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல பஜார்கள் நடக்கும். ஹஜ்ஜுடைய காலத்திலையும் ஹஜ்ஜுடைய காலத்துக்கு பின்னால முன்னாலேயும் பஜார்கள், மக்கா வந்து ஒரு வியாபார நகரமாக இருந்தது, அது ஒரு பொருளாதார நகரம். எனவே மக்காவில பல ஊர்கள்ல இருந்து மக்கள் வியாபாரத்துக்கு வருவாங்க, மக்காவுடைய பஜாருக்கு ரசூலுல்லா போவாங்க. பேசி யா அய்யுஹன்னாஸ் கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, என்ன நபியாக ஏற்றுக்கொள்ளுங்க, வெற்றி அடைவீங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கொண்டு போவாங்க. பின்னால் அபு லஹப் என்ன செய்வான், கை நிறைய சின்ன கல்லை வச்சுக்கொண்டு அபு லஹப் அவர்களை கற்களால் எரிந்து காயப்படுத்தியவாறு, மக்களே இவனது பேச்சை கேட்க வேண்டாம், இவன் பொய்யன் என்று சொல்லி செல்வான். நபியங்களுடைய கால்கள் இருந்து உடம்புல இருந்து ரத்தம் அடிஞ்சு கொண்டிருக்கும், கல்லால் அடிச்சடிச்சு பின்னால சொல்லிவிட போவான். மூணாவது, எங்களில் ஒருவர் முழு ஆட்டை சாப்பிட்டு குடம் நிறைய தண்ணீர் குடித்தாலும் வயிறு நிரம்புவதில்லை. அபு லஹப் சொல்றான், இவர் சூனியக்காரன் அடையாளம் என்ன தெரியுமா, எங்கள்ல ஒரு ஆள், அதாவது அந்த நபியை ஏற்றுக்கொள்ள இல்லை, அவர்கிட்ட போக இல்லை. இப்ப நாங்க பொதுவா எங்கட வழக்கத்தை எடுத்து பார்த்தா, எங்கள்ல ஒரு ஆள் ஒரு ஆட்டை தின்றார், ஒரு ஆட்டை ஆக்கி முழு ஆட்டையும் தின்றாலும் அதை தின்றுட்டு ஒரு குடம் நிறைய தண்ணி குடிச்சாலும் வயிறு நிரம்புதில்லை, இன்னும் கேக்குது, வயிறு நிறைய அமைக்குது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்று யாராவது இந்த முஹம்மதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரோட சேர்ந்து போனால் அவர் உங்களுக்கு ஆக்கியின இறைச்சி துண்டு ஒரு துண்டு தான் தருவார், ஒரு கோப்பேர தண்ணி கொஞ்சம் தருவார், இதோட பவுல் நிறைஞ்சிடும், இது என்ன தெரியுமா, அபுலஹப் சொல்றான் இது பரக்கத் அல்ல, இது கராமத் அல்ல, மோஜிதத் அல்ல, இது வந்து சூனியம். இப்ப நபியவங்களுடைய மோஜிதத்தை அந்த கராமத்தை கூட சூனியம் என்று இவன் மக்களை கொலக்கூடியவனாக இருந்தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த மொஜிசா, இது வந்து அற்புதம். ஒரு முஸ்லீம் அவர் வந்து பரக்கத்தோட வாழக்கூடியவர், அவருடைய வாழ்க்கையில அவருடைய சம்பாத்தியம், அவருடைய சாப்பாடு, அவருடைய எல்லா விஷயங்கள்லையும் பரக்கத்து ஈக்கணும், பரக்கத்து இருக்கும். இந்த பரக்கத்தை கூட இந்த அபூலா எப்படி சித்தரிக்கிறாங்கட்டா, இந்த மக்களுக்கு பார்த்தா விளங்குமே, மக்கள் இதை பார்த்து சில நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க, மக்கள் சில நேரம் பார்ப்பாங்க. காப்பீராக ஈக்கிற நேரம் எவ்வளவு திண்டாலும் போர் நிறைவில்லை, எவ்வளவு துடிச்சாலும் தாம்போவதில்லை. இந்த நம்பியை ஏற்றுக்கொள்வதன் பின்னால கொஞ்சம் திண்டாலும் போர் நிறையுது, கொஞ்சம் குடிச்சாலும் தாகம் போகுது. இவர் என்ன செய்வாரு, இதை தெய்த்து அடுத்த ஆட்கள்கிட்ட சொல்லுவார், அப்படி நானும் உங்களை போல் ஈக்கிற நேரம் எவ்வளவு திண்டாலும் போர் நிறையதில்லை, மறக்க தின்னாத வாழ்க்கை. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால நல்ல பறக்க, கொஞ்சம் சம்பாதித்தாலும் முழு குடும்பத்துக்கும் போதும், சின்ன சம்பளம் தான், ஆனா வாழ்க்கையை சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு போறோம், கொஞ்சம் தான் சாப்பிடுறோம், கொஞ்சம் தான் நாக்குறோம், வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு போகுது. அப்ப இதை பேசி இன்னொரு ஆளுக்கிட்ட இவர் சொன்னால், இந்த பரக்கத்தான வாழ்க்கை அவருக்கு தாவத்தாக அமையும். அபூலஹப் என்ன பாக்குறான் என்றால், இது இந்த பரக்கத்து வந்து தாவத்தாக அமைஞ்சிடக்கூடாது, எனவே இதை அடுத்த போதுக்கு திருப்பி காட்டினான். அவன் சொல்றான், இது வந்து பரக்கத்தினால என்ன, இது மோஜிதாவோ கராமத்தோ அல்ல, இது இவருடைய சூனியத்துக்கு அடையாள, சூனிய காரணங்க தான் இப்படி செய்ய. ஒரு சின்ன ஒரு துண்டை சாப்பிட தந்து பௌர நிறைய வச்சிருவான், ஒரு கோப்ப பாலை தந்து ரெண்டு நாளைக்கு பசி நீக்க முடியுமான தைரியத்தை தந்துடுவான், இது சூனியக்காரன் என்றது கிடையாது என்று மக்கள் இந்த அற்புதத்தை, கராமத்தை, பரக்கத்தை கண்டு கூட இஸ்லாத்துக்கு வந்துடக்கூடாது என்று அந்த அபூலஹ அந்த அளவுக்கு திட்டம் போட்டு நபியவங்களுக்கு எதிர்த்து காட்டிக்கொண்டிருந்தான். இது அபூலஹபுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள்ல ஒன்று. அடுத்ததாக இப்படியெல்லாம் நபியவங்களுக்கு பிரச்சனைகளை, தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த அபூலஹபுடைய முடிவு எப்படி அமைஞ்சது? அபூலஹபின் முடிவு, பத்ர் யுத்தத்தில் அபூலஹப் கலந்து கொள்ளவில்லை. பத்ர் யுத்தத்துல பொதுவாக 1000 காபிர்கள், குறைசி தலைவர்களுடைய 195 வீதமான தலைவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அபூஜஹல் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொள்ள முடியாத தலைவர்கள் தனக்கு பதிலாக சம்பளம் கொடுத்து ஒரு ஆள் அனுப்பினார்கள் பத்ர் யுத்தத்துக்கு. அந்த வகையில குறைசி காபிர்களுடைய, மக்காவுடைய தலைவர்கள்ல பெரும்பாலான ஆட்கள் பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ள போனாங்க. ஆனா அபூலஹப் ஒரு வேலையினால போக இல்லை, அவனுக்கு பதிலாக ஒரு ஆளை தான் அனுப்பினான் இந்த அபூலஹப். இப்ப பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தத்துல குறைசி காபிர்களுடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டு போனாங்க. உத்பா, ஷைபா, உமையத் இப்னு கலப், அடுத்தது அபூஜஹல், அல் வலீத் இப்னு உத்பா, பெரும் பெரும் தலைவர்கள், வீரர்கள் கொல்லப்பட்டு போனாங்க. இந்த பத்ர் யுத்தம் மதீனாவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பத்ர் என்ற இடத்துல நடக்குது. காபிர்களுக்கு படு தோல்வி ஏற்படுகிறது. யுத்தம் நடந்து முடிய அந்த செய்தி மக்காவுக்கு ஒரு தூதுவரால கொண்டு வரப்படுகிறது. மக்காவுக்கு அல் ஹைசுமா இப்னு அப்துல்லா அல் குஸாயி என்று சொல்லக்கூடிய ஒரு காபிர் அந்த யுத்தத்துடைய நேரடி ரெக்கார்ட், அந்த யுத்த காலத்துடைய ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வர்றார். மக்காவுக்கு வந்ததோட மக்காவில இருந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவர் கேட்டாங்க, நிலைமை என்ன, யுத்தம் நடந்தது, யுத்தத்துடைய முடிவு ரிசல்ட் என்ன, எல்லாரும் ஓடி வந்து கேக்குறாங்க. இந்த ஹைசுமா இவர் சொல்றாரு, குத்தில உத்துபா, உத்துபா கொல்லப்பட்டுட்டாரு, ஷைபா கொல்லப்பட்டுட்டாரு, அபூஜஹல் கொல்லப்பட்டுட்டாரு, உமையத் இப்னு கலப் கொல்லப்பட்டுட்டாரு, இப்படி மக்காவுடைய பெரும் பெரும் தலைவர்கள் உடைய பேர் லிஸ்ட் அப்படியே வாசி கொண்டு போறான். இந்த பார்த்தாங்க, என்னடா இவன், இவனுக்கு என்ன இங்க தலைப்பட்டதோ தெரியாது, பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கொண்டிருக்க, இவங்களும் தலைவர்கள் பெரும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஆட்கள், வீரர்கள், இவங்களை லேசா கொள்ளேருமா? அந்த இடத்துல சஃவான் இபின் உமையா, உமையத் இபின் ஹலபுடைய மகன், அந்த உமையாவும் கொல்லப்பட்டார். சஃவான் இபின் உமையா அவரு காபா கிட்ட உட்கார்ந்து கொள்கிறார். இந்த விஷயம் காபா கிட்ட தான் பேசப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல சஃவான் இபின் உமையா சொல்றாரு, இவன் என்னமோ டென்ஷன்ல தடமாறி பேசுறான். சிராக்கள் எப்படிதான், அளவுக்கு மீறி டென்ஷன் வந்தா வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது. சிலாக்கில கவலையால, சோகத்தால, டென்ஷனால என்ன பேசுறோம்ன்றது ஆட்களுக்கு விளங்காது. உமையா சொன்னாரு, இருந்து கொண்டு காபாவுக்கு சொன்னாரு, இவன் அந்த யுத்த களத்தை பார்த்த பயத்துல அந்த டென்ஷன்ல சும்மா பேரழிச்சொண்ட வாசிக்கிறான். இவனுக்கு உண்மையில விஷயம் தெரியாது. அவன்கிட்ட கேட்டு பாருங்க, சஃப்வானுக்கு உமையாக்கு என்ன நடந்தது. இந்த சஃப்வான் நீக்கிறாங்க, அவரு காபாவுக்கு இருந்து கூட கேட்கிறாரு, இவன் நல்ல நிதானத்தோட பேசுறானா, ஞாபகத்தோட பேசுறானா, அல்லது டென்ஷன்ல வாய் குழம்புறானா என்றதை பாக்குறதுக்காக வேண்டி அவன்கிட்ட கேட்டு பாருங்க, சஃப்வான் இங்க அவருக்கு என்ன நடந்தது. அப்ப ஒரு ஆள் கேட்டார், சஃப்வானுக்கு உமையா அவர் கொல்லப்பட்டாரா? அவன் சொன்னான், அவரு தான் இப்ப வந்து கொண்டிருக்கிறார். இருக்கா காபாவுக்கிட்ட அவர் கொல்லப்படல, அவர் இங்க இருக்கிறார். இதோ அங்க பதில கொல்லப்பட்டது வீர ஆட்கள் சொல்லி தெளிவா அப்ப விலை கொண்டாங்க. இவன் தெளிவா தான் பேசுறான். இவன் என்ன, இவன் டென்ஷனால யுத்தகலத்தை கண்ட பயத்தால வாய் குழம்பு பேசல, இவன் ஞாபகத்தோட தான் நிற்கிறான், நினைவோட தான் பேசுறான் என்று எல்லாரும் விலை கொண்டான். இந்த செய்திய கேட்டதோட மக்கா வாக்கியர்களுக்கு பெரிய ஒரு இடியுண்டு புரிந்த மாதிரி ஆடிட்டது. உடனே அபூலக ஓடோடி வந்து அந்த இடத்துக்கு செய்தியை கேள்விப்பட்டு, எங்கட மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு போயிட்டாங்களா சொல்லி ஆச்சரியமாக கேட்டார். அப்ப இந்த காபாவுல, அந்த காபாவுக்கு இட்டால ஹிஜ்ரு இஸ்மாயில் ஹதீன், ஒரு அரைவட்ட வடிவம் ஹதீன். இப்ப அந்த இடத்துல அபூ ராபியா ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்தவர், இப்ப அப்பா உடைய அடிமையாகிறார். அதற்கு அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி உம்முல் ஃபதல், இந்த ரெண்டு பேரும் அந்த ஹதீன் கிட்ட உட்கார்ந்து ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். யாரு, அபூ ராபியா என்றவரும் அப்பா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி உம்முல் ஃபதலும், இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா மக்கா வாசியருக்கு தெரியாது, இந்த அபூ ராபியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், உம்முல் ஃபதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த முழு குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி அபூலஹபுக்கோ மக்கா வாசிகளுக்கோ ஒன்றுமே தெரியாது. இதனாலதான் பத்ர் யுத்தத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காபிர்களுடைய தரப்புலதான் யுத்தம் செஞ்சாங்க. முஸ்லிம்களுக்கு எதிராக காபிர்களுடைய படையில இருந்துதான் முஸ்லிம்களுக்கு எதிராக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் செஞ்சாங்க. ஆனா முஸ்லிமா தான் இருந்தாங்க, இஸ்லாத்தை காட்டிக்கொள்ள இல்ல. எனவே பத்ர் யுத்தத்தில் அவர் கைதியா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைதியா பிடிக்கப்பட்டார். அதுக்கு பின்னா விடுதலை செய்யப்பட்டாங்க முஸ்லீம் என்று விஷயம் தெரிஞ்சதோட. அப்ப இந்த ரெண்டு பேரும் உம்முல் ஃபதலும் அபூ ராபியாவும் அந்த ஹபீம் கிட்ட உட்கார்ந்து ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த உரையாடல் காபாவுக்கிட்ட நடக்குது. அபூ லஹப் வந்திருக்கிறார், பெரிய காரசாரமா பேச்சுவார்த்தை போகுது. அப்ப இந்த நேரத்துல அபூ சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ், அதாவது பிரபலமான அபூ சுஃபியான் அல்ல, இது வேறொரு அபூ சுஃபியான். இவர் வந்து அபூ லஹபுடைய ஒரு மகன் தான். இவர் நேரடி மகன் இல்ல, அபூ லஹபுடைய சகோதரனின் மகன், சாத்தகிரியப்பாளர் ஒரு மகன் தான் இந்த அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் அந்த இடத்துக்கு வர்றார். அப்ப அபூ லஹப் வந்து அந்த ஆளுகிட்ட கேட்கிறாரு, என்ன நடந்தது யுத்தத்துல? அப்ப அவரு சொல்றாரு, நாங்க யுத்தத்துக்கு போனோம், யுத்தத்துல நாங்க யுத்தம் செஞ்சோம்னு சொல்லிடாது, நாங்க பதிலுக்கு பெய்து எங்கட களத்தை நீட்டி வெட்டுங்க வாப்பா, எங்கட தோலை கொடுத்து வெட்டுங்க வாப்பான்னு சொன்ன மாதிரிதான் விஷயம் நடந்திருக்குது. இந்த எங்களுக்கு யுத்தம் செய்ய சந்தர்ப்பமே கிடைக்கல, இதனால எங்களை நாங்க எங்கட வீரர்களை குறை சொல்லுவோமே இல்லை. காரணம் என்னன்னா, யுத்தம் செஞ்சது இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரோ இவருடைய தோழர்களோ அல்ல, வேறொரு படை வந்திருந்தது. மலக்குமாருக்கு வேறொரு படை வந்திருந்தது, அவங்கதான் வெட்டி சரிச்சு போட்டாங்க எங்கட வீரர்களை என்ற செய்தி இப்ப இதை பேசப்படுகிறது. இப்ப அந்த இடத்துல இருந்த அபூ ராபியா உம்முல் ஃபதல் இந்த ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கொண்டாங்க. உள்ளத்துல சந்தோஷத்தை வெளிக்காட்டி கொள்வது இல்லை. இந்த அபூ ராபிய வந்து அதற்கு அப்பாசுடைய அடிமை, அந்த அடிமை வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் சரியான சந்தோஷம். அதற்கு உம்முல் பமர் ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்து அபூ ராபியா ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் சிரிச்சு கொண்டாங்க, சந்தோஷமாக இருந்தது. அப்ப இப்படி வேறொரு கூட்டம் வந்தாங்க, அவங்க வாள்கள் இருந்தது கையில, ஒட்டகத்துல வந்தாங்க, குதிரையில வந்தாங்க, அவங்கதான் வெட்டினாங்கன்னு சொல்லி அந்த ஆள் சொல்ற நேரத்துல உடனே இந்த அபூ ராபியா முன்னுக்கு பாஞ்சு சொன்னாரு, தில்க வல்லாஹி அல் மலாஇகா, அவங்க யார் தெரியுமா, மலக்குமார்கள் வந்தது என்று இவரு வாய கொடுத்து கொண்டார். இவரு வாய போட்டார் நடுவர். இவரு என்ன மலக்குமார்களை ஏற்றுக்கொள்றது, மலக்குமார்கள் ஜிஹாதுக்கு வந்து காதிர்களை வெட்டினாங்கன்னு சொல்ல ஒரு முஸ்லீமுடைய கருத்தை, இவர் முஸ்லீம் என்றது அங்க விளங்கிய. அப்படியே நீ முஸ்லீம் ஆகிட்டியா, நீ மதம் ஆகிட்டியா சொல்லி அபூ லஹப் கேட்டு அந்த இடத்துல இருந்து அவருக்கு ஒரு அறையண்ட விட்டாரு. அதுக்கு பின்னாடி இந்த அபூ ராபியாவும் அவரோட மோத போனார். அபூ ராபி ஒரு மெலிஞ்ச பலவீனமான ஒரு ஆளாக இருந்தார். அபூ லஹப் ஆளை தூக்கி நிலத்துல போட்டு ஒரு அடி ஒன்று அடிச்சு நெஞ்சுக்கு மேல ஏறி உட்கார்ந்து முகத்தை அறைய அறையண்டு அரைஞ்சார். இதை பார்த்து கொண்டிருந்தாங்க ஹசரத் உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா, ஹசரத் அப்பாஸுடைய மனைவி, ஹசரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸுடைய தாயார் உம்முல் ஃபதல். இவங்களுக்கு இதை பார்த்து கொண்டு பொறுக்கேலாம் பேசுறேன். உடனே கிட்ட இருந்த ஒரு கூடாரத்துடைய தடி அப்படியே கலட்டி எடுத்து அபூ லஹபுடைய மண்டைக்கு போட்டாங்க. ஒரு அடி அப்படியே தலையில இருந்து ரத்தம்படி ஆரம்பிச்சு. தாறுமாறாக அபூ லஹப் தாக்கினாங்க. அதற்கு உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா இந்த அடியோட அபூ லஹப் அப்படியே வெட்கப்பட்டவனாக கேவலமாக அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போயிட்டான். அவனுடைய தலையில பெரிய ஒரு காயம், இந்த காயம் தான் அவருக்கு ஒரு தொற்று நோய் வர காரணமாக அமைஞ்சது. யாருக்கு, இந்த அபூ லஹபுக்கு. அந்த அடிப்பட்ட அந்த தாக்கத்தினால அந்த காயத்தில இருந்து உடம்பெல்லாம் பழுது வர ஆரம்பிச்சு கொக்குளம் வந்து அந்த கொக்குளம் எல்லாம் வெடிச்சு செயல்வடைஞ்சி உடம்பு ஒரு அவிஞ்ச மீன் மாதிரி, இப்படி உடம்பு எல்லா இடத்துலயும் பழுது செயலும் ஊனமும் வடி ஆரம்பிச்சது. இது பொதுவாக அரபிகள் அந்த வாந்தி பேதி நோய், சுகப்படுத்த முடியாத வாந்தி பேதி நோய்க்கு பயப்படுற மாதிரி இந்த நோய்க்கு அரபிகள் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நோய் அவனுக்கு பீடித்து. அப்ப அந்த நோயிலேயே அவன் இருந்து அந்த நோயே அவனுடைய மரணத்துக்கு காரணமாக அமைஞ்சது. இவன் மௌத்தானதன் பின்னால அபூ லஹப் மூணு நாளா குணம் ஊட்டிலேயே, பிள்ளைகள் யாரும் வர இல்ல, மையத்தை அடக்கிற குளிப்பாட்டவோ அடக்கிறதுக்கோ யாரும் வரல. இந்த ஆட்களுக்கு பயம், எங்களுக்கு வந்து நோய் வந்துருமோ தெரியாது, நோய் தொத்து எங்களுக்கு வந்துருமோ தெரியாதுன்ற பயத்துல புள்ளைகள் கூட மையத்தை குளிப்பாட்டி அடக்கணும் செய்ய வரல. இப்ப ஊர் மக்கள் சொன்னாங்க வந்து, இது உங்களோட குடும்பத்துக்கு கேவலமா பேசணும், பாப்பாட மையத்தை வீட்டுக்குள்ள இருந்து அப்படி அவிஞ்சி நாட்டமா போனது என்று எதிர்கால சமூகம் கூட உங்களை பத்தி கேவலமா பேசுவாங்க, எனவே அடக்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்யுங்க. உடனே அபூலகாவுடைய பிள்ளைகள் வாளிகளை தண்ணியை கொண்டு வந்து தூரத்துல இருந்து அந்த மையத்தை ஊத்தினா, கிட்ட பேர்ந்து கழுவல்ல, தூரத்துல இருந்து தூக்கி வீசினாங்க தண்ணிய, தூரத்தில் இருந்து கழுவினாங்க. அதுக்கு பின்னால பெரிய ஒரு தடி பெரிய ஒரு கம்பை கொண்டு வந்து அதால மையத்தை தள்ளி 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 பேசி குழியொன்ற தோண்டி குழிக்குள்ள தள்ளிட்டாங்க. அதுக்கு மேலால தூரத்துல இருந்து கல்ல வீசினாங்க, அந்த கல்லால அப்படியே மையத்தை மூடப்பட்டுக்குது. அப்ப இந்த அளவுக்கு கேவலமான ஒரு மரணம் அபூ லஹபுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. பத்ர் யுத்தத்தில் அபூ லஹப் கலந்து கொள்ளவில்லை. எனவே யுத்தம் நடந்து ஏழு நாட்களுக்கு பின்னால் மிக மோசமானதொரு தொற்று நோயினால் அவன் பீடிக்கப்பட்டு இறந்து போனான். அந்த செய்தியுடைய விளக்கம் தான் இப்ப விரிவாக சொல்லப்பட்டது. அடுத்ததாக இரண்டாவது வசனம், மா அவ்னா அன்ஹுமா ருஹு வமா கஸல், அவனுடைய அபூ லஹபுடைய பொருளும் அவன் சம்பாதித்ததையும் அவனுக்கு பயன்படவில்லை. அபூ லஹப் பெரிய செல்வந்தர், மக்காவுடைய பெரும் செல்வந்தர்களில் ஒருவன், செல்வாக்குடையவர்களில் ஒருவன், தலைவர்களில் ஒருவன், அந்த அளவுக்கு பெரிய அபூ லஹப். அவ்வளவு பெரிய காட்சிப்படம் இருந்தும் ஆம்பள பிள்ளைகள் இருந்தும் அவங்களால எந்த லாபத்தையும் அவனுக்கு உண்டாக்க முடியவில்லை. மக்கா நகரின் பெரும் செல்வந்தர்களில் ஒருவனாக அவன் இருந்தான். அவன் சம்பாதித்ததை மா அவனு அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய பணம் அவனுக்கு பயன்படவில்லை. அவன் சம்பாதித்ததையும் அவனுக்கு பயன்படவில்லை. அவன் சம்பாதித்தவை என்றால் என்ன என்பதன் மூலம் அவனது பிள்ளைகளும் செல்வாக்கும் நடப்படுகிறது. அவனுக்கு பிள்ளைகள் அவனுக்கு ஏற்பட்ட மோசமான முடிவை விட்டும் அவனது செல்வத்தினாலோ பிள்ளைகளாலோ அவனை பாதுகாக்க முடியவில்லை. இறந்ததன் பின்னர் அவனது ஈவக்கிரியைகளுக்கு கூட அவனது சொத்துக்களோ பிள்ளைகளோ அவனுக்கு பயன்படவில்லை. இந்த மையத்தடக பிள்ளைக முன்வர் அல்ல, பிள்ளைகள் குளிப்பாட்ட முன்வர் அல்ல. அந்த அளவுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் அவனுடைய சொத்து பிள்ளைகள் இதனால எந்த லாபமும் அவனுக்கு இல்லை என்றத உலகத்திலேயே காட்டினான். அப்ப இத இந்த விஷயத்தை அல்லாஹ் குறித்து சொல்ல காரணம் என்ன, இதனை அல்லாஹ் குறித்து சொல்ல காரணம் என்ன, அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு உதவ முன்வர இல்லை உலகத்திலேயோ ஆகரத்திலேயோ. அல்லாஹ் இதை சொல்ல காரணம் என்னென்றால், நபி அவர்கள் மறுமை நாளின் பயங்கரத்தை எடுத்து சொல்லி ஈமானின் பக்கம் தமது சமூகத்தை அழைத்த போது சொன்னாங்க, கியாமத்தினால எங்கட பெற்றோர்களோ எங்கட பிள்ளைகளோ சொத்துக்களோ எங்களுக்கு உதவிக்கு வராது, எங்கட நன்மைகள் மட்டும்தான் எங்களுக்கு என்று நபி அவங்க மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைச்சாங்க. அந்த நேரத்துல அபூலஹபுடைய வேலை என்னமாலும் ஒன்று குறுக்கு கேள்வி கேட்கிறது, கிறுக்குத்தனமாக பேசுறது, நபியுடைய தாபத்தை உடைக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது குறுக்குத்தனமான கேள்வி கேட்கிறது அபூலஹபுடைய வேலை. அவன் சொன்னான், உண்மையில் இவர் சொல்வதை போன்றதொரு நாள் வரும், அந்த கியாமத்தொன்று வரும், அங்க நன்மை இருந்தால்தான் பாதுகாக்கலாம் என்று வச்சுக்கொள்வோமே. அப்படி இருந்தாலும் அந்நாளில் நான் எனது சொத்துக்களையும் பிள்ளைகளையும் பகரமாக கொடுத்து வேதனையில் இருந்து தப்பிக்கும் என்ன நிறைய காட்சிப்பட வேண்டும். அல்லாத என்ன சொல்ல, யாரா ஏண்ட இந்த ஊரு காணி பூமி இந்த தீனார் திருகம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்ன பிள்ளைகளையும் எடுத்துக்கோ, என்ன உற்று நான் எல்லாத்தையும் கொடுத்து என்ன பாதுகாத்துக் கொள்வேன் என்று பெருமையாக சொன்னார். எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த விஷயத்த ஆணித்தரமாக சொல்றான், அவன் கியாமத்தினால அல்லாஹுடைய வேதனையை விட்டு இதால பாதுகாக்கலாம்னு நினைச்சான். கியாமத்தினால ஒழுங்க உலகத்துல கூட அவனுடைய ஈமக்கிரியைகளுக்கு கூட அவனுடைய சொத்துக்களால பிள்ளைகளால எந்த பயன்பாடும் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல இதை தெளிவாக சொல்றான். அடுத்தது அபூலஹபுடைய குடும்பத்தினர், அவனுடைய குடும்பம் அபூலஹபின் குடும்பம். அபூலஹபுக்கு நாலு பிள்ளைகள், மொத்தமாக நாலு பிள்ளைகள், மூணு ஆம்பள பிள்ளைகள், உத்பா உதைபா முஅத்தில் என்று மூணு ஆம்பள பிள்ளைகள், துர்ரா துர்ரா என்று ஒரு பொம்பளை பிள்ளை, மொத்தமாக நாலு பிள்ளைகள். ஆரம்ப காலத்தில் அதாவது நபியவங்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட முன்னாலேயே ஆரம்ப காலத்திலேயே அல்லது நபித்துவம் கிடைச்ச ஆரம்ப நாட்கள்லேயே உத்துபாவும் உதைபாவும் முறையே நபி அவர்களின் மக்கள்களான ருக்கையா உம்மு குல்தூம் இருவரையும் திருமணம் முடித்திருந்தனர். அப்ப அபூலஹபுடைய உத்துபா என்ற மகனும் உதைபா என்ற மகனும் நபி அவர்களுடைய ருக்கையா உம்மு குல்தூம் என்ற ரெண்டு மக்கள்களை முடித்திருந்தாங்க, திருமணம் நடந்திருந்தது. ஆனா குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கல, திருமணம் அகது மட்டும் நடந்திருந்தது, குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கல. இவர்களில் அதாவது அபூலஹபுடைய நாலு பிள்ளைகள்ல உதைபா என்ற மகனை தவிர அடுத்த மூவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். பிற்காலத்தில் அடுத்த மூணு பேரும் உத்துபா முஅத்தித் துர்ரா என்ற பொம்பளைக்குள்ள இந்த மூணு பேரும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உதைபா மட்டும் காபிராக மௌத்தானா கொல்லப்பட்டான். உதைபா நபியவர்களுடன் ஒழுக்கையினமாக நடந்து கொண்டதனால் அவனது அவர்களது சாபத்திற்கு உட்பட்டு ஒரு சிங்கத்தினால் வேட்டையாடப்பட்டான். அபூலஹபுடைய உதைபா என்ற மகன் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒழுக்கையினமாக நடந்து கொண்டான். அந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் லஹப் எனக்கப்பட்டது. அபூலஹபு மோசமாக நடந்து கொண்டான் இடத்தினால
கூப்பிட்டு இந்த முகம்மதுடைய ரெண்டு பிள்ளைகளை நீங்க ரெண்டு பேரும் முடிச்சீங்க. ரெண்டு பேரும் உடனடியாக ருக்கையாவையும் உம்மு குல்தூமையும் தலாக் சொல்லுங்க, தலாக் சொல்லாட்டி இந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது.
என்று உம்மு ஜமீல் சொன்னாள். உடனே ரெண்டு பிள்ளைகளும் அந்த நபியுடைய ரெண்டு மகன்மாரையும் தலாக் சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்ல, உதைபா என்ற மகனை நபி அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார் உம்மு ஜமீல். அந்த உதைபா சொன்னால், நான் என்னோட வாப்பாக்கு எதிராக உமாக்கு எதிராக பேசின இவரை சுங்குட மாட்டேன் என்று கோபத்தோடு ஆவேசத்தோடு இப்ப அபூலஹபும் உதைபாவும் வியாபாரம் ஒன்றுக்கு போறதுக்காக ரெடி ஆகிக்கிறாங்க. ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போறதுக்காக ரெண்டு பேர் ரெடி ஆகிக்கிறாங்க. அந்த நேரம் உதைபா சொன்னால், ஷாமுக்கு போக முன்னால நான் கேம் ஒண்ணு கேட்டுட்டு வரேன், இவரை சும்மிட கூடாது, உங்களை பத்தி உமா பத்தி கேவலா பேசிக்கிறாரு, இவரை சும்மிட கூடாது என்று அந்த உதைபா நபி அவர்கள்ட்ட வந்தார். வந்து நீங்க எங்களோட வாப்பா பத்தி கேவலமா பேசிக்கிறீங்க, குரான் என்று நீங்க கேவலமா பேசுறீங்க, உமாவையும் நீங்க ஏற்றிருக்கிறீங்க, உங்களோட மக்களை நான் சலாம் சொல்லிட்டேன், நீங்க வச்சுக்கோங்க உங்களோட மக்களை என்று காரி துப்பின. நபியர்களுக்கு முன்னால காரி துப்பி கேவலமாக மோசமாக ஏற்றி பேசிட்டு வந்துட்டான் உதைபா. இப்ப அவன் நடந்து கொண்ட உளுத்தையினமாக நடந்து கொண்ட இந்த முறையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான கவல், நபி அவர்களுக்கு சரியான ஆக்கிரம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பன் மின் கிலாபி, யா அல்லாஹ், உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை இவனுக்கு எதிராக சாப்பிட்டு விடுவாயாக. இந்த ரசூலுல்லாஹ் மதுவா சென்றார். அந்த இடத்துல அபூ தாலிப் இருந்தார். அபூ தாலிப் யாரு? அபூ தாலிப் வந்து நபியுடைய ஒரு சாச்சா, அதே போல இந்த அபூ லஹப் வந்து ஒரு பெரியப்பா. அப்ப உதைபாவுக்கு நபி அங்க மதுவா செஞ்சத்தோட அபூ தாலிப் பாடப்பட சொன்னாரு, மகனே நீங்க இப்ப இவ்வளவு காரசாரமாக மதுவா செஞ்சிட்டீங்களே என்று கவலைப்பட்டார். எந்த அவருக்கும் தெரியும் சுவராக நடக்கும். உதைபா என்ன செஞ்சான்? காரசாரமாக ஏற்றிட்டு நபியவர்களை கேதப்படுத்திட்டு வந்துட்டான். வந்து வாப்பா கிட்ட பெருமையா சொல்றாரு, பாப்பா நீங்க கவலைப்படவான, உங்களுக்கு அவர் ஏற்றினதுக்கு பதிலாக குர்ஆன் இறங்கியதற்கு பதிலாக நான் பேசி ரெண்டு கலட்டு கலகிட்டு வந்துட்டேன். நான் பேசி ஆளுக்கு முன்னால காரை சுப்பி மகளையும் தலாக் சொல்லி கலட்டு கலட்டு கலட்டிட்டு வந்துட்டேன் என்று பெருமையாக சொன்னார். அப்ப வாப்பா கேட்டார், அவர் என்ன சொன்னாரு? அப்ப இவரு சொன்னாரு, வாப்பா அவர் சொன்னாரு, யா அல்லாஹ், உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை எனக்கு எதிராக சாப்பிட்டபடி வாசித்தார். இப்ப அபூ லஹபுக்கு பெரிய கவலை ஆயிட்டு, இந்த அவருக்கும் தெரியும் சொன்னா நடக்கும். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய வாயில இருந்து வந்தா நடக்கும் என்பது அபூ லஹபுக்கு தெரியும். இப்ப அபூ லஹபுக்கு சரியான கவலை என்றாலும், வியாபார கூட்டம் ஷாமுக்கு போகுது, சிரியாவுக்கு போகுது. இப்ப ஒரு இடத்துல போனாங்க சிரியாவில, ஜர்கா ஜோர்தான் அந்த இடம் நீக்குது, ஜர்கா என்ற ஊரு ஜோர்தான் நீக்குது. அந்த அந்த இடத்துக்கு போனாங்க, அந்த ஊர்ல போனால் அந்த இடத்துல இரவுல இவங்க பிரயாண கூட்டம் இந்த வணிக கூட்டம் இரவுல அந்த இடத்துல கூடாரம் அடிச்சு தங்கினாங்க. அந்த காலத்துல நபியர்களுடைய காலத்துல இந்த சிரியாவுடைய ஜோர்தானுடைய பிரதேசம் கிறிஸ்தவர்களுடைய பிரதேசமாக இருந்தது. அந்த இடத்துல பாதிரியார் வந்து சொன்னாரு, இந்த இடத்துல நீங்க இரவுல தங்கவானம், இது அதிகமாக சிங்கங்கள் நடமாடக்கூடிய இடம், இந்த இடத்துல சிங்கங்களுடைய நடமாட்டம் நீங்குது, எனவே நீங்க இந்த இடத்துல தங்கவானம் என்றாலும் வேற போறதுக்கு ஏற்பாடுகள் இல்லை என்றதுனால அந்த கூட்டம் அந்த இடத்துல இரவுல தங்குது. பபுல என்ன செஞ்சான்? எல்லாரையும் கூப்பிட சொன்னாங்க, நான் மக்காவுடைய தலைவர்கள்ல ஒரு ஆள், பிரயாண கூட்டத்துக்கும் தலைவர், எனவே நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாரும் தூங்கோடும். தன்னுடைய மகள் உதைபாவ நடுவுல படுக்க வச்சு எல்லாரையும் சுத்தி அபூலஹப் படுக்க வச்சான். ஏண்டா? நபியுடைய பதுவாதிப்படி எதுவும் அசம்பாவிடம் நடந்துவிடக் கூடாது என்றதுக்காக. இரவு எல்லாரும் தூங்குறாங்க, ஒரு சிங்கம் நடமாடக்கூடிய இடம், ஒரு சிங்கம் கொண்டு வருது, சிங்கம் வந்து இரவு எல்லாரும் தூங்குறாங்க, எல்லாரும் தூக்கம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளாக சிங்கம் போந்து பார்க்குது. இந்த அபூ லஹபுடைய மகன் உதைபா நடுவுலதான் படுக்கிறான், சாமன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சாமனுக்கு மேலாக அவன் படுக்கிறான், சாமனுக்கு மேலாக அவனை சுத்தி சாமனை சுத்தி எல்லாரும் படுக்கிறாங்க. சிங்கம் ஒவ்வொரு ஆளாக மூந்து பார்க்குது, ஒவ்வொரு ஆளாக மூந்து பார்த்து நடுவுக்கு வருகிறது, சாமனைக்கு சாமனுக்கு மேல பாயுது. அங்க உதைபா தூங்குறான், உதைபாவுடைய களத்தை கடிச்சு தலையை அப்படியே எடுத்துக்கொண்டு பேசுறது. அப்ப நபியர்களுடைய சாபத்தின்படி சிங்கத்தின் மூலமாக அந்த உதைபா வேட்டையாடப்பட்டான். இதுதான் உதைபாவுடைய அழிவு நடந்த முறை. அப்ப சில நேரங்கள் அல்லாஹுடைய வழிமார்கள் இருப்பாங்க, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவங்க, எங்களை விட பெரியார்கள், சில நேரம் அவங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வரலாம், வாக்குவாதம் வரலாம், அல்லது அவங்களுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை நாங்க சொல்லலாம். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒரு ஆளை நாங்க எதிர்க்கிறது, அவருக்கு எதிராக விமர்சனம் செய்யறது, கருத்து சொல்றது, இதெல்லாமே இதெல்லாம் கூடாதுதான், இதெல்லாத்துக்கும் அல்லாஹ்வுக்கிட்ட தண்டனை கிடைக்கும். ஆனால் இதை விட மிக பயங்கரமானது என்ன தெரியுமா, முகத்துக்கு முன்னால வந்து வாயடிச்சு கேவலமாக பேசுறது, இதனால உள்ளம் பாதிக்கப்பட்டது கூட. அப்ப நபியவங்களுக்கு எதிராக அபூ லஹபுடைய ஏனைய பிள்ளைகளும் பேசினாங்க, மக்காவில ஆயிரக்கணக்கான காதிர்கள் நபி அவங்களுக்கு எதிராக பேசினாங்க. ஆனா எதிராக பேசினத்தால எல்லாரும் நல்லா தண்டிக்க இல்ல, ஆனா முகத்துக்கு முன்னால பேசுக நேரடியாக வந்து காலி துப்பி கேவலமாக பேசினது காரணமாக இதனால உள்ளம் பாதிக்கப்பட்டது அதிகம். நபியுடைய உள்ளம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டது. எனவே அந்த பதுவா உடனடியாக பழிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல வந்த அந்த மனவருத்தம், அந்த தாக்கத்தின் காரணமாக இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அழிவை அல்லாஹ் கொடுத்தான். எனவே எங்களுடைய உஸ்தாத்மார்களை அழிக்கலாம், அல்லது சமூகத்துடைய பெரிய மக்களை அழிக்கலாம், வழிமார்களாக தக்குவாதாரிகளாக உலமாக்களை அழிக்கலாம், இவங்களுக்கு எதிராக கருத்து சொல்றது விமர்சனம் செய்யறது இதுவும் கூடாதுதான். ஆனா நேரடியாக பேசி வாயடிக்கிறது, கேவலமா பேசுறது, காரி தூப்புறது, முன்னால பேசி மோசமாக பேசிட்டு வாரது, இதெல்லாம் மிக பயங்கரமாக உள்ளம் பாதிக்கப்படும். எனவே அல்லாஹுடைய தண்டனைகள் உலகத்திலேயே கிடைக்கலாம். எனவே இந்த விஷயத்தை நாங்க ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளணும், இதுல நாங்க கொஞ்சம் பேணுதலாக இருக்கணும். அடுத்த நுழைவான் எப்படியான நரகம் தெரியுமா, கொழுந்து விட்டு எரியும் ஜுவாலைகள் பறக்கும் தீப்பொறிகள் பறக்கும் நரக நெருப்பு, அதுக்குள்ள இவன் நுழைவான், விரைவில் அவன் கொழுந்து விட்டையும் நெருப்பில் புகுவான். இந்த மூணு ஆயத்துக்களும் இந்த சூரத்துல் லஹப் சூரத்துல் மக்களுடைய ஐந்து ஆயத்துக்கள்ல முதல் மூணு ஆயத்துக்களும் அபூ லஹப் பத்தி பேசுது, நாலாவது ஐந்தாவது ரெண்டு ஆயத்துக்களும் அவனுடைய மனைவி உம்மு ஜலீல பத்தி பேசுது. விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ, அடுத்த ஆயத்தில் அவனுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈட்டன் கயிறுதான், அதனால் அவளும் அழிவாள். அப்ப ஹம்மாலத்துல் ஹபப் என்றால் விறகு சுமப்பவள், விறகு சுமப்பவள். இந்த விறகு சுமப்பவள் என்றால் என்ன அர்த்தம், இவள் காட்டுக்கு பேசி விறகு வெட்டி சம்பாதிக்கக்கூடியவளாக இருந்தாரா, அப்படி ஒரு தேவையோடிகளுக்கு இல்ல. காரணம் என்னடா, அபூலஹ பெரிய செல்வந்தன், பெரிய செல்வாக்கடைஞ்ச குடும்பம், ஹாசினி குடும்பம், குறைசி வம்சம். அப்ப ஹம்மாலத்துல் ஹபப் என்றால் என்ன, இவ்வளவு வசனங்களும் அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீலை பற்றி பேசுகின்றன. அவனுடைய பெயர் அர்வா அல்லது அவுரா பின் ஹர்ப். இந்த உம்மு ஜமீல் அபூ சுஃபியான் அவர் பின்னால் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார் பத்ரு மக்காவுடைய சந்தர்ப்பத்தில். இந்த அபூ சுஃபியானும் குரைசிகளுடைய தலைவர்கள் ஒரார். அபூ சுஃபியான் இபின் ஹர்ப் ஹிந்துடைய கணவர் அபூ சுஃபியான். அந்த அபூ சுஃபியானுடைய தங்கச்சி தான் இந்த அபூ சுஃபியானுடைய தாத்தா தான் இந்த உம்மு ஜமீல், உம்மு ஜமீல் பின்த் ஹர்ப். இவள் அபூ சுஃபியானுடைய சகோதரி ஆவார். தன் கணவனை போல உயர் குலத்தில் பிறந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்த இவரும் நபி அவர்களையும் முஸ்லிம்களையும் எதிர்ப்பதில் தன் கணவருக்கு நிகரானவளாக இருந்தார். நிகரானவளாக மட்டுமல்ல, கணவனை விட ஒரு படி மேலானவளாக இருந்தார் இந்த உம்மு ஜமீல் அர்வா என்று சொல்லப்படக்கூடியவர். விறகு சுமப்பவர் என அல் குர்ஆன் இவளை ஏன் வர்ணிக்கிறது? முதலாவது காரணம், இவள் கோல் சொல்லி திரிபவளாக இருந்தாள், அதனாலதான் இவளுக்கு ஹம்மாலத்துல் ஹபப் என்று சொல்லப்பட்டது. பொதுவாக அரபு மொழியில ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது, யாரு கோல் சொல்லி திரிவாங்களோ ஹபப் என்றால் விறகு என்று அர்த்தம், ஹபப் என்றால் விறகு கொல்லி என்று அர்த்தம். ஹம்மாலத்துல் ஹபப், விறகுகளை சுமந்து செல்லக்கூடியவர். பொதுவாக ஆட்களை குடும்பங்களை கணவன் மனைவியை பிரிக்கோரமாக இருந்தால் அதுக்கு சில ஆட்கள் சில ஆட்களை டியூட்டியே அதுதான், ஒத்துமையாகிற குடும்பத்தை பிரிக்கிறது, அவங்கள்ட்ட பேசு ஒன்றை சொல்லி இவங்கள்ட்ட வந்து அதை மறுபடி திரும்ப சொல்றது. அவர் அவங்களுக்கு இப்படி சொன்னாரு, அவர்களோட சும்மா பேசி கொண்டிருப்பாங்க, பேசி கொண்டிருந்து இவங்களே விஷயத்தை கொடுத்து அவங்களோட வாயால விஷயத்தை எடுத்து அடுத்த வீட்டுக்கு பேசி இத பாருங்களேன் உங்களை பத்தி இவங்க இப்படி சொல்றாரு, அவங்கள பத்தி அந்த வீட்டு பொம்பளை கிட்ட விஷயத்தை கொடுத்து அவட வாயால அவங்களுக்கு எதிராக எடுத்து அதற்குள்ள பேசி அங்க வைக்கிறார். இப்படி என்ன, இதுக்கு அனுகூலம் சொல்லுவாங்க ஹம்மாலத்துல் ஹதப், அதாவது நெருப்பு கொடிகளை சுமந்து செல்லக்கூடியவர். இத கோல் சொல்றது நெருப்பு மூட்டக்கூடிய வேலை, கோல் சொல்றது என்ன நெருப்பு மூட்டக்கூடிய வேலை. எனவே இந்த கோல் சொல்லி தெரியக்கூடிய ஆட்களுக்கு இந்த ஹம்மாலத்துல் ஹதப் என்று சொல்லக்கூடிய பெயரு பொதுவாக அரபுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப எங்கட பேச்சு வழக்கிலையும் தீமூட்டக்கூடிய ஆட்கள், பத்த வைக்கிற ஆட்கள் என்று சொல்லி நாம பேச்சு வழக்கில் சொல்வோம். அப்ப அந்த அர்த்தத்துலதான் இந்த உம்மு ஜமீனுக்கு இந்த வார்த்தை பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த உம்மு ஜமீன் முஸ்லிம்களை பத்தி, நபியவர்களை பத்தி காபிர்கள்ட்ட கேவலமாக, காபிர்கள்ட்ட காபிர்களை பத்தி மோசமாக, அடுத்த ஆள்கள்ட்ட முஸ்லிம்கள்ட்ட இப்படி சமூகத்துக்கு மத்தியில பெரிய குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி கோல் மூட்டி தெரியும் ஒரு மோசமான வேலையை செஞ்சு கொண்டிருந்தால் எடுத்தனாலதான் இவள் ஹம்மாலத்துல் ஹதப். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இரண்டாவது, நபியவர்களை ஏழை என்று சொன்ன இவர், இவர் நபியவர்களை கேவலமா பேசினார். அவர் ஒரு ஏழை, அவர் சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, வீடும் மோசமான ஊடு கஷ்டபாளி என்று சொல்லி நபியவர்களை கேவலமா பேசுவார். இப்ப நபியவர்களை ஏழை என்று சொன்ன இவர் பணம் இருந்தும் விரது சுமந்து வியாபாரம் செய்யும் பேராசைக்காரி என்று அல்லாஹ் கேலி செய்கிறார். இவள் வந்து அபூலஹபுடைய மனைவி, நல்ல காட்சி பலம் நீங்குது, அவளோ இருந்தாலும் இவளுக்கு போதா, ஏனென்றா இவள் காட்டுக்கு பேசி விறகு வெட்டி விறக எடுத்துக்கொண்டு வந்து விறகு கூட விற்பா. அப்ப கணவன் வந்து பெரிய வெளிநாட்டு வியாபாரி, வெளிநாட்டுக்கு பேசி சாமம் கொண்டு வந்து வெளிநாட்டுக்கு சாமம் கொண்டு பேசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரி தான் கணவன். அப்படி இருந்தும் இவள் என்ன பேராசையின் காரணமாக விறகு வெட்டி இவளும் விற்கிறான். சில பொம்பளைகள் அப்படி இருக்கிற கணவன் பெரிய மல்டி மில்லியனர் ஆயிப்பாரு, ஆனா அப்படி இருந்தாலும் வீட்டுக்கு பின்னுக்கு காலில் வளரக்கூடிய கீரையை பிச்சு அதை இந்த பொம்பளை விற்பான். அதுவும் சும்மா வைத்திட கூடாது, இந்த கீரை கெட்டுக்காவது 20 ரூபாய் கிடைக்கட்டுமே என்று. அவ்வளோ பெரிய பெரிய ஊடு, பெரிய கார்பந்தரா, பெரிய வியாபாரம் கணவர், நல்ல ஆடம்பரமாயிருக்கிறாங்க, ஆனா இந்த சின்ன இடத்தால வரக்கூடிய வருமானம் கூட கையுட்டு பேந்திடக்கூடாது என்று பேராசை உள்ள பெண்கள் இருக்கிறத போல இவளும் அப்படித்தான். கணவன் பெரிய ஆளாக இருந்தும் நபி அவங்களை ஏழை என்று சொல்லி சொல்லி உனக்கு பேராசைக்குதே என்று அல்லாஹ் இந்த இடத்துல அவளை குத்தி காட்டுறான். மூணாவது, நபி அவர்கள் நடந்து செல்லும் வழியில் இரவு நேரத்தில் முட்களையும் மரக்கிளைகளையும் போட்டு வைக்கும் வழக்கம் கொண்டவளாக இருந்தார். இரவு நேரத்தில் என்ற அசுலான இந்த உம்மு ஜமீல், அபூலஹப், உம்மு ஜமீல் இந்த ரெண்டு பேரும் நபி அவர்களுடைய அடுத்த ஊடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜத்துடைய துறையைக்காக வேண்டி காபாவுக்கு போவாங்க. நபி அவங்க போற வழியில இரவு நேரத்துல முள்ளுகளை மரக்கிளைகளை முட்புதர்களை கோந்து அப்படியே கொட்டி வைப்பான். ஹதீஸ்ல வருகிறது நபி அவங்க விரிச்சு கொண்டு போவாங்க, அந்த முள்ளுகள் நபி அவங்களுக்கு பட்டு துணிக்க மேலான நடக்கிற மாதிரி அல்லாஹ் மாத்தி வைப்பான். அப்ப இந்த வேலைய இந்த முட்களை மரக்கிளைகளை சுமந்து வரக்கூடியவள் என்று இங்க சொல்லப்படுகிறது. நாலாவது, நபியவர்களை எதிர்த்ததனால் மிக பெரும் பாவச்சுமையை தன் மீது போட்டுக் கொண்டவள். அப்ப கியாமத்தினால இவள் தன்னுடைய முதுகுக்கு மேல நபியவர்களை எதிர்த்து பாவச்சுமையை போட்டுக் கொண்டவள். அந்த பாவச்சுமை தான் இங்க விறகுகள் என்று சுட்டிக்காட்டப்படுது. அஞ்சாவது, நரகில் அவளுக்கான தண்டனை நெருப்பு கங்குகளை சுமப்பதாகும். நரகத்தில் அவருக்கான தண்டனை நபி அவர்களுக்கு எதிராக நடந்ததன் காரணமாக, முள்ளுகளை அதேபோல கிளைகளை போட்டதன் காரணமாக இந்த கிளைகளை தனது முதுகில சுமந்து கொண்டிருப்பார். ஆறாவது, நரகில் தன் கணவன் மீது நெருப்பு கங்குகளை கொட்டி கொண்டிருப்பார். கயாமத்தில் இவரால் அபூலஹபுக்கு தண்டனை. இவர் என்ன செய்வார்? விறகு நெருப்பு கங்குகள் நெருப்பு கொல்லிகளை கொண்டு வைத்து அபூலஹபுக்கு கணவனுக்கு மேல கொற்றதுதான் இவனுடைய நியூட்டி. அப்ப இதனால அந்த நெருப்பு கங்குகளை சுமக்கிறது இவருக்கு ஒரு தண்டனை, கணவன் மேல போட்டது கணவுக்கு ஒரு தண்டனை. இதனாலதான் இங்க ஹம்மாலத்தில் ஹபப்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கடைசி வசனம், அவனுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சன் கயிறு தான், அதனால் அவளும் அழிவார். அப்ப இவ்வசனத்தின் மூலம் என்ன நாடப்படுகின்றது? அப்ப அவருடைய கழுத்துல இந்த கயிறு என்று அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த இடத்துல? முதலாவது, நபியவர்களை ஏழை என்று குறை சொல்லும் இவளே உலோபித்தனத்தின் காரணமாக தன் கழுத்தில் கயிற்றை கட்டி விறகை இழுத்து வருகிறார் என்று அவளை அல்லாஹ் கேலி செய்கிறார். பொதுவா விறகுகளை கட்டி அந்த காலத்துல களத்துல கட்டித்தான் இழுத்துக்கொண்டு வருவாங்க. இரண்டாவது, முட்களை இழுத்து வர அவள் பிரயோகிக்கும் அந்த கயிற்றின் மூலமே அவளுக்கு அழிவு வரும் என சபிக்கிறார். அப்புறம் வரலாறுல வருகிறது, இந்த உம்மு ஜமீல் விறகுகளை நபியவர்களுடைய வழியில போடுறதுக்காக வேண்டிய முட்களை எந்த கயிற்ற கட்டி இவர் இழுத்துவாராரோ அந்த கயிறே இவனுடைய களத்தில மாட்டிப்பட்டு அதனால களத்து நெசுங்கி மூச்செடுக்க முடியாம இவர் ரோட்ல விழுந்து செத்து போனார். அப்ப அதே கயிறாலதான் இவருக்கு மரணம் வந்தது. எனவேதான் முறுக்கேறிய ஈச்சன் கயிறு அவருடைய கழுத்தில், அதனாலதான் அவளுக்கு நாசம் வரும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல சொன்னான். எனது கழுத்தில் உள்ள பெருமதிக்க மாலையை விற்று முகம்மதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்க போகிறேன். இந்த உம்மு ஜமீலுடைய களத்துல பெருமதியான ஒரு நெக்லஸ் வந்து இருந்தது, நல்ல தடித்த நல்ல பெருமதியான ஒரு மாலையோடு களத்துல இருந்தது. அவர் சொன்னார், இந்த நெக்லஸ் இந்த மாலையை கூட நான் விட்டு இந்த முகம்மதை எதிர்க்கிறதுக்காக நான் செலவழிக்க போறேன் என்று ஒரு சபதம் இட்டார். எனவே அல்லாஹ் சொன்னால், உன் மாலையை நீ தீனுக்கு எதிராக நீ விற்க போறியா, அந்த மாலைக்கு பதிலாக நரகத்துல நான் உனக்கு ஒரு கயிறு மாட்டி தூக்கிலிடுவேன் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில சவாலாக சொன்னான். அதே கழுத்தில் கயிற்றை மாட்டி அல்லாஹ் அவரை தொங்க விடுவேன் என்று சவால் கொடுத்தான். அடுத்ததாக, இந்த சூரா இறங்கியதன் பின்னும் அபூலஹப் மற்றும் உம்மு ஜமீலின் ஆணவம் அடங்கவில்லை. இந்த சூரா ஒரு பயங்கர ஒரு எச்சரிக்கை வந்தால் சிலருக்கு பயப்படுவாங்களே. இந்த சூரத் இறங்கியதன் பின்னால கூட உம்மு ஜமீல் அபூலஹப் இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளை குறைக்க இல்லை. முன்னதில அதிகமாகத்தான் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒன்றுதான், இந்த சூரா இறங்கியதோட அபூலஹபும் உம்மு ஜமீலும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, நீங்க உடனடியாக இந்த நபியுடைய ரெண்டு மகளையும் தலாக் சொல்லணும், அவருக்கு நீங்க ஏற்றி தரணும்னு சொல்லி எதிர்ப்பு நடவடிக்கைகளை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே போல இந்த ஆயத்தை இறங்கிய விஷயம் கேள்விப்பட்டு சூரா இறங்கிய செய்தி கேள்வி உம்மு ஜலீல் ஆகுல மாதிரி கையில ஒரு கல்லொண்டை எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த முகம்மது எனக்கு எதிராக பேசிக்கிறார், ரெண்டாவது பார்த்துட்டு வாரேன்னு சொல்லி கையில கல் எடுத்துக்கிட்டு வந்தார். இப்ப ரசூலுல்லாஹும் ஹஜ்ரத் அபூபக்கரும் உட்கார்ந்து கொள்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னா, யா ரசூலுல்லாஹ், வார வருஷம் பார்த்தா சரியில்லை, நீங்க பேச ஒழிச்சுக்கொங்க, ரெண்டாவது பார்த்துட்டு தான் போவார், கையில கல்லோட வந்து கொண்டிருக்கிறார், என்ன நடக்குமோ தெரியாது, கொஞ்சம் ஒழிச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பயப்படவான, அவள் வரட்டுமே, அவள் வந்தால் நான் உங்களுக்கு தான் உட்கார்ந்திருப்பேன், ஆனால் அவளுடைய கண்களுக்கு நான் விளங்க மாட்டேன். அப்ப அந்த நேரத்தில் உம்மு ஜமீல் ஆவேசமாக வந்தார். ஆவேசமாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக மிக மோசமான வார்த்தைகளை பேசினார். ஹஜ்ரத் அபூபக்கர் மட்டும்தான் இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் கிட்ட அவர் கேட்டால், எங்க உங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவரை பத்தி என்ன பத்தி அவர் மோசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சூரா இறங்கிக்கிறாமே, எங்கள் ரெண்டு பேரும் கேவலமாக பேசி நான் இன்றைக்கு அவரை ரெண்டாளுண்டு பார்க்காம நான் விடமாட்டேன், நானும் ஒரு கவிதை பாடக்கூடிய ஒரு பெண் தான், எனக்கிட்ட நிறைய கவிதைகள் இருக்குது, அவரை பத்தி எனக்கும் பாட தெரியும், முதம்மன் அசைனா வாம்ரஹு அதைனா வதீனஹு கலைனா என்று சொல்லி அவள் தன்னுடைய கவிதைகளை பாட ஆரம்பித்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அவரு கவிஞன் அல்ல, அவரு குர்ஆனத்தான் சொல்றாரு. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் அவருக்கு நல்ல கண்ணியம் இருந்தது. ஹஜ்ரத் அபூபக்கரோட பேசிட்டு எச்சரிக்கை செஞ்சுட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் அவங்க கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர் உங்களை காணலையா, நீங்க இறங்கிட்டதான் உட்கார்ந்து இருந்தீங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ரஅத்னி, அவர் என்ன காண இல்ல, லகத் அகதல்லாஹு பக்ரஹ அன்னி, அவருடைய பார்வையை விட்டு அல்லாஹ் என்னை மறைத்து விட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க. அது மட்டுமல்ல, நபியவங்களை கேலி செய்யறதும் இவருடைய ஒரு பழக்கம். ஒரு நாள் இவரை கேள்விப்படுகிறது, ரெண்டு மூணு நாளாக வஹி வர இல்ல, ஜிப்ரீல் வர இல்ல, உடனே வந்தார், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கேள்விப்பட்டு உங்களுக்கு ஒரு செய்தான் வராரு, உங்களோட செய்தான் கொஞ்ச நாளா வர இல்லையாமே, யார், ஜிப்ரீல் அலைஹி ஸலாம், உங்களோட செய்தான் கொஞ்ச நாளா வரலையாமே, என்ன செய்தி, அல்லாஹ்வுல கைவிட்டதாக தெரியாது, நீ இதுக்கு பின்னால கையுட்டுதான் தெரியாது உங்க நாள், இதுக்கு பின்னால நீங்க அல்லாஹ் காவல் தான் சொல்லி கேவலமாக கேலி செய்தார். உடனே அல்லாஹ் சூரத்துல் துஹாவ இறக்கினார். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்களை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, உங்களை வெறுக்கவில்லை என்று அல்லாஹ் நபியவர்களுக்கு ஆறுதலுக்காக இந்த சூறாவை இறக்கினார். இப்படி இந்த அளவுக்கு நபியவர்களை கேலி செய்யக்கூடியவனாகவும் இருந்திருக்கிறார். அடுத்ததாக இந்த சூரா பற்றிய பொதுவான ஒரு விஷயம், இந்த சூரா அல் குர்ஆனின் அற்புதத்திற்கும் நபியவர்களின் உண்மை தன்மைக்கும் மிகப்பெரிய ஆதாரமாகும். எப்படி அது, உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த சூரா வந்து குர்ஆனுடைய முஹ்ஜிஸாவுக்கு ஒரு காரணம். குர்ஆனுடைய முஹ்ஜிஸா இந்த சூராவிலிருந்து எங்களுக்கு விளங்குறா. இந்த சூரா எப்ப இறங்குது, மக்காவில் இறங்குது, மக்காவில் இறங்குது. இந்த சூரா இறங்கியதன் பின்னால அபூலஹ உம்மு ஜமீல் உயிரோட தான் வாழ்ந்தாங்க. அப்ப இந்த சூரா என்ன சொல்லுது, அபூலஹ நாட்டமடைவான், அவன் காபிராக மூத்தாகுவான், உம்மு ஜமீல் காபிராகத்தான் மூத்தாகுவான், அவளுக்கும் நாட்டம் உண்டாகும் என்று இந்த சூரா சொல்லுது. இந்த அபூலஹவும் உம்மு ஜமீலும் நினைச்சு குர்ஆன பொய்யாக்க நினைச்சிருந்தால், நபிய பொய்யாக்க நினைச்சிருந்தால், ஒரே ஒரு வேலை ரெண்டு பேருக்கும் செஞ்சீங்க. அபூலஹ உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் குர்ஆன் பொய்யாகிரும். உம்மு ஜமீல் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த சூராவுக்கு பின்னால உடனே குர்ஆன் பொய் என்ற அர்த்தம், இந்த நபி பொய் என்ற அர்த்தம். இந்த குர்ஆன் என்ன சொல்லுது, அபூலஹுக்கு இதே குஃபர்ல நாசம் உண்டாகும், அபூலஹ நரகத்துக்கு போவாரு, உம்மு ஜமீல் இதே நிலைமையில நாசமா போவான், உம்மு ஜமீலும் நரகத்துக்கு போவான் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சிக்கலாம், இல்ல நாங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் ஆயிட்டோம் என்று ரெண்டு பேரும் சொல்லி இருந்தால் உடனே குர்ஆன் பொய்யாகிரும், நபியுடைய பேச்சு பொய்யாகிரும். அந்த ரெண்டு பேருக்கும் அந்த வேலையை செஞ்சிக்கலாம், ஆனா ரெண்டு பேருக்கும் செய்ய இயலாமல் போய்த்தது, ரெண்டு பேரும் செய்ய இல்லை. குர்ஆனுடைய செய்தி இன்று வரைக்கும் உண்மையாகவே இருக்குது. அப்ப இந்த சூரா இறங்கியதன் பின்னால ரெண்டால உத்தர இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால், பொய்யாக கூட நான் முஸ்லீம் ஆயிட்டேன் என்று வாயால கூட சொல்லி இருந்தால் குர்ஆன் என்ன தெரியாமே செய்யும். ஆனா அப்படி நடக்க இல்லை, இது குர்ஆனுடைய வாக்கு எப்படியும் நடக்கும், அதுல எந்த மாற்றமும் நடக்காது என்ற செய்தி இந்த சூறாவில எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த சூறால அல்லாஹ் சொன்ன தகவல் அப்படியே நடந்தது. இது இந்த சூறா பற்றிய ஒரு அறிமுகம், இந்த சூறால சொல்லப்பட்ட விஷயங்கள். எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று வரலாம், தேவையான அந்த கேள்வி எழுதிக்கோங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்த்தது இந்த ரெண்டு பேரும் மட்டுமல்ல, எப்படி அபூலஹவும் உம்மு ஜமீலும் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அதே போல மக்காவுடைய தலைவர்கள் குடும்பம் குடும்பமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்ப இந்த ரெண்டு பேருக்கு மட்டுமல்ல, ஏன் இந்த சூறாவை இறக்கினார், அபூலஹப பத்தி மூணு வசனங்கள், உம்மு ஜமீல பத்தி ரெண்டு வசனங்கள், இந்த பேரை சொல்லி அபூலஹபுடைய பேரை சொல்லி ஏன் அல்லாஹ் கதிக்கோணும். இதுக்கான பதில் என்ன சொன்னால், இந்த ரெண்டு பேரும் ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க, அதாவது ரெண்டு பேரும் மீடியாக்காரர்கள், ஊடகவியலாளர்களாக இருந்தாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒன்று, வதந்தி பதப்புறது இன்னொன்று. ஊருபலாய் கொம்பனியாக ரெண்டு பேரும் இருந்தாங்க. நபி அவங்களுக்கு எதிராக ஆளுநருக்கு மத்தியில கருத்து பரத்துறது. இப்ப முன்னால இந்த அபூலஹபுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள் எப்படி, உம்மு ஜமீரு நடவடிக்கை எப்படி எடுத்து நாங்க பாத்திக்கிறோம். அப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, மக்காவுடைய ரெண்டு பெரிய ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க, ரெண்டும் பெரிய ஊடகவியலாளர்கள். நபியவர்களுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டுமல்ல, வதந்தி பரப்புறது, பொய்யாக கதைகளை இட்டு கட்டுறது, வதந்திகளை பரப்புறது, முஸ்லீம்களுக்கு இடையில குழப்பம் உண்டாக்குறது, மூட்டி விடுறது, இந்த மோசமான வேலையை ரெண்டு பேரும் செய்து கொண்டிருந்தாங்க. எனவேதான் இந்த மிகப்பெரிய சாபம் இந்த ரெண்டு பேருக்கும். எனவே எங்களுக்கு இதுல ரெண்டு பாடம், இந்த ரெண்டு மெசேஜ் எங்களுக்கு எடுக்கலாம். மெசேஜ் எங்களுக்கு இந்த சூரா என்ன சொல்றது, வதந்திகளை நாங்க பார்க்கக்கூடாது, மீடியாவை நாங்க பாவிக்கிறதா இருந்தால் கண்ணியமாக சரியத்துடைய வரம்புக்கு உட்பட்டு பாவிக்கும், வதந்திய பரப்ப கூடாது, வதந்திய நம்ப கூடாது. இந்த ரெண்டும் வதந்தி, பொய், அடுத்தவங்களை பத்தி வீண்பழிகள், இத்தை கத்தைகள், சமூகத்தை பிரிக்கிறது, அடுத்தவங்களை கேலி செய்யறது, அடுத்தவங்களை புற சொல்றது, இது எங்களுக்கு செய்கிறது போகக்கூடாது. அடுத்தவங்களுடைய தகவல்களால் நாங்க ஏமாறவும் கூடாது. இந்த இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த சூறாவில இருந்து நாங்க மிக முக்கியமாக படிக்க வேண்டிய விஷயங்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை நல்ல முறையில படிச்சு இந்த இடத்துல நாங்க படிச்ச கேட்ட விஷயங்களை கொண்டு எங்களோட வாழ்க்கையில அமல் செஞ்சு அல்லாஹுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பெற்ற சிறந்த முஸ்லிம்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்வானாக. آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.